اللهم صل وسلم وبارك على نبيك ورسولك محمد وعلى آله وأزواجه وذرياته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அல்லாஹுடைய அருளால் இமாம் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய மூன்று அடிப்படைகள் என்ற நூலிலிருந்து நாம் கல்வியை கற்று வருகின்றோம். இது நம்முடைய 10வது அமர்வு. இமாம் அவர்கள் இந்த பகுதியிலே சொன்னார்கள், மூன்று விஷயங்களை ஒவ்வொரு முஸ்லிமான ஆணும் பெண்ணும் கற்றுக்கொள்ள வேண்டும், அதன்படி செயல்பட வேண்டும் என்று. அதனுடைய இரண்டாவது விஷயத்தை தான் இன்ஷா அல்லாஹ் நம்ம இன்றைக்கு படிக்க போறோம். இப்ப இரண்டாவது விஷயம் இமாம் அவர்கள் சொல்கிறார்கள், இது ஒவ்வொரு முஸ்லீமும் தன்னுடைய மனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயம். இது விஷயத்துல அந்த முஸ்லீம் இடத்துல எந்த விதமான சந்தேகமோ குழப்பமோ தடுமாற்றமோ இருக்கக்கூடாது. அது என்ன விஷயம்? படைத்த இறைவனாகிய அல்லாஹு தஆலா அவனுடைய விருப்பம் எல்லாம் என்னவென்றால் அவன் மட்டுமே வணங்கப்பட வேண்டும், அவனோடு அவனுடைய அவனுக்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாட்டில் பிறர் சேர்க்கப்படுவதை அவன் ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள மாட்டான், அங்கீகரிக்க மாட்டான், அதை அவன் பொருந்தி கொள்ள மாட்டான். நீங்க அப்படி அல்லாஹ்வை மட்டும் வணங்கும் போது என்னென்ன சிரமங்கள் ஏற்படுதோ அந்த சிரமங்களை எல்லாம் நீங்க தாங்கிக் கொள்ளணும். அல்லாஹுடைய வணக்க வழிபாட்டில் அல்லாஹுவை தவிர பிறரை சேர்ப்பதில் எந்த விதமான ஒரு அல்லாஹுடைய வணக்க வழிபாட்டை அல்லாஹுவை தவிர பிறருக்கு எந்த ஒரு நேரத்திலையும் ஒரு முஸ்லீம் செய்யக்கூடாது. சரி, அந்த வணக்க வழிபாடு யாருக்கு எவருக்கு என்றெல்லாம் பார்க்கப்படாது. அல்லாஹுவை தவிர வேற யாருக்கு செய்தாலும் சரி, அது பெரிய மலக்குக்கு செய்தாலும் சரி, ஒரு பெரிய நபிக்கு செஞ்சாலும் சரி, அது அல்லாஹுடைய பார்வையில ஷிர்காக இணை வைத்தலாக ஆகிவிடும். அப்ப அந்த இணை வைத்தல அல்லாஹு தஆலா ஒரு காலம் அங்கீகரிக்க மாட்டான், ஏற்றுக்கொள்ள மாட்டான். அப்ப இந்த ஒரு விஷயத்தை ஒரு முஸ்லீம் தெளிவா புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் சொல்றாங்க கவுனிங்க. அஸ்ஸானியது, இரண்டாவது விஷயம் என்ன? அன்னல்லாஹ, நிச்சயமாக அல்லாஹ், லா யர்மா, அவன் சந்தோஷப்பட மாட்டான், திருப்திப்பட மாட்டான், மகிழ்ச்சியுற மாட்டான், ஏற்றுக்கொள்ள மாட்டான். இந்த மாதிரி அர்த்தங்கள் சொல்லலாம். எதை ஏற்றுக்கொள்ள மாட்டான், எதை திருப்திப்பட மாட்டான்? ஐ யுஷ்ரக, சேர்க்கப்படுவதை அல்லது இணை வைக்கப்படுவதை அல்லது சேர்த்து வணங்கப்படுவதை, மஹு அவனுடன், அஹதுன் வேறு ஒருவர், எந்த விஷயத்தில் சேர்க்கப்படுவதை, ஃபி இபாதத்திஹி அவனுடைய வணக்க வழிபாட்டில். சரி, அந்த வேறு ஒருவர் லா மலக்குன் முகர்ரபுன், நெருக்கமான ஒரு வானவராக இருந்தாலும் சரி, வலா நபியுன் முர்சலுன், அனுப்பப்பட்ட ஒரு நபியாக இருந்தாலும் சரி. அப்போ அல்லாஹ்விடத்தில் இந்த விஷயத்தில் எந்த விதமான சமரசத்திற்கோ மன்னிப்புக்கோ வாய்ப்பே கிடையாது. இணை வைத்தவர் அல்லாஹுவால் மன்னிக்கப்பட மாட்டார், அவர் இணை வைத்தலிருந்து விலகினாலே தவிர. இணை வைத்த நிலையில் யார் ஒருவர் இறந்தாலும் அவர் நிரந்தர நரகவாதி. இணை வைத்தலை எந்த மனிதரிடமிருந்தும் அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டார். அவர் இணை வைத்தவர் யாரை அல்லாஹுக்கு இணையாக ஆக்கினாரோ அவர் யாராக இருந்தாலும் சரி. அரபுகளில் பல பேர் வானவர்களை அல்லாஹுக்கு இணையாக ஆக்கி வணங்கினாங்க. அதே போல வழிகட்ட மக்கள்ல பல பேர் இறை தூதர்களை அல்லாஹுக்கு சமமாக ஆக்கி வணங்கினாங்க. அப்ப அல்லாஹுத்தால சரி, இவங்க இணை வச்சது ஒரு மலக்கு தானே எனக்கு இணை வைத்தாங்க, அல்லது நான் அனுப்புன ஒரு நபியை தானே இவங்க வந்து இணை வைத்தாங்க என்று அல்லாஹுத்தால ஒத்துக்கொள்ள மாட்டான். மாறாக இணை வைக்கப்பட்டவர் யாராக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இணை வைத்தவர்களை அல்லாஹு தஆலா மன்னிக்கவே மாட்டான். இந்த விஷயம் நல்லா புரியுதுங்களா? சரி, இப்ப இதுக்கு ஆதாரம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கூற்றிலிருந்து இமாம் என்ன சொல்கிறார்கள்? வத்தலீலு, ஆதாரமாவது, கௌலுஹு தஆலா, உயர்ந்தவனாகிய அவனுடைய கூற்று. கவுலுகு அவனுடைய கூற்று, தஆலா அவன் உயர்ந்து விட்டான். அதுதான் நம்ம தமிழ்ல சொல்லும் பொழுது உயர்ந்தவனாகிய அவனுடைய கூற்றுன்னு சொல்லிட்டு. இப்ப அல்லாஹ் உயர்ந்து விட்டான்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம் என்றால், ஒன்று அல்லாஹு தஆலா அர்ஷுக்கு மேலே உயர்ந்திருக்கிறான், அது ஒரு அர்த்தம். இரண்டாவது அர்த்தம், காஃபிர்களும் முஷ்ரிக்குகளும் அதே போல யூதர்களும் கிறிஸ்தவர்களும் அதே போல சிலை வணங்கக்கூடியவர்களும் அல்லாஹுவை எப்படி வர்ணிக்கிறார்களோ அந்த வர்ணனையிலிருந்து அல்லாஹ் உயர்ந்து விட்டான், மேலானவன். அவர்கள் வர்ணிப்பவர்களை அவர்கள் வர்ணிப்பது போன்று அல்லாஹ் இல்லை. அப்ப அல்லாஹுடைய மேன்மையை பறைசாற்றுவதற்காக இந்த அல்லாஹ் என்ற வார்த்தையோடோ அல்லது அல்லாஹுடைய வார்த்தையின் பக்கம் திரும்பக்கூடிய ஹூ என்ற அந்த லமீரோடோ தஆலா என்பதை சேர்த்து சொல்வது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பழக்கமாக இருந்தது. அதைத் தொடர்ந்து சஹாபாக்களுடைய பழக்கமாக இருந்தது. அதைத் தொடர்ந்து மார்க்க அறிஞர்கள் எல்லாரும் அந்த பழக்கத்தை கடைபிடிப்பாங்க. அப்ப அல்லாஹ் என்று சொல்லும் பொழுதோ அல்லது அல்லாஹுவின் பக்கம் திரும்பக்கூடிய அந்த ஹூ என்ற அந்த லமீரை பயன்படுத்தும் போதோ தஆலா என்ற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அப்படி இல்லைன்னா அல்லாஹ்வுடைய கண்ணியத்தை பறைசாட்டக்கூடிய ஜல்ல வஅலா அல்லது அஸ்ஸ ஷனுஹு அல்லது ஜல்ல ஜலாலுஹு அந்த மாதிரியான ஒரு வார்த்தையை கண்டிப்பா பயன்படுத்துவாங்க. அது மேலும் நம்ம அல்லாஹுவை மதிக்கிறோம், அல்லாஹுவை நம்ம உயர்வா ஈமான் கொள்றோம் என்பதற்கு அது ஒரு அடையாளம். புரியுதுங்களா? கவுனிங்க ஆதாரம் அவனுடைய கூற்று. சூரத்துல் ஜின் 72 அத்தியாயம் 18 வசனம். நிச்சயமாக அல் மசாஜித், மஸ்ஜிதுடைய பண்மை மசாஜித், மஸ்ஜிதுகள் எல்லாம் அதாவது சுஜூது செய்யப்படக்கூடிய இடங்கள், அதை நம்ம தமிழ்ல சொல்லும் போது பள்ளிவாசல்கள், அல்லாஹுவை வணங்கப்படக்கூடிய இடங்களாகிய மஸ்ஜிதுகள் எல்லாம் லில்லாஹி அல்லாஹுக்கே சொந்தமானவை. அப்ப மஸ்ஜிதுகள் அல்லாஹுக்கே சொந்தமானவை. அப்ப சொந்தமானவைனா என்ன? ப்ராப்பர்ட்டியுடைய ஓனர்ஷிப் அல்லாஹ் இங்க சொல்லல. இப்ப ஒருத்தர் மஸ்ஜிதை கட்டுறாரு, மஸ்ஜிதை கட்டினவருக்கு மஸ்ஜித் சொந்தம், அல்லது அதை வக்ஃபு செஞ்சிட்டாருன்னா எல்லா முஸ்லிம்களுக்கும் சொந்தம். மொத்தமா எல்லா பூமியும் அல்லாஹுக்கு சொந்தமானது, அந்த பூமிக்குள்ளாரதான் ஒரு மஸ்ஜிதும் இருக்குது. அல்லாஹு தஆலா இந்த இடத்துல மஸ்ஜிதுகள் எல்லாம் அல்லாஹுக்கே என்று அல்லாஹ் சொன்னதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னா, அதான் நம்ம தர்ஜுமான எழுதியிருக்கிறோம், அல்லாஹுவை வணங்குவதற்காகவே. எதற்காக வணங்குவதற்காகவே. இப்ப உதாரணத்துக்கு ஒருத்தர் சொல்றாரு, இந்த வீடு எனக்குன்னு சொல்லிட்டு, அப்ப என்ன அர்த்தம்? இந்த வீட்டுல நான் தங்குவேன், இந்த வீட்டுல நான் தூங்குவேன், இந்த வீட்டுல நான் படுப்பேன், இந்த வீடு என்னுடைய தேவைக்காக சொல்லி. அப்ப மஸ்ஜித் அல்லாஹுக்காகவே என்றால் என்ன அர்த்தம்? அதாவது அல்லாஹுவை வணங்குவதற்காகவே மஸ்ஜிதுகள் கட்டப்பட்டுள்ளன, மஸ்ஜிதுகள் எழுப்பப்பட்டுள்ளன. எனவே ஃபலா தது வணங்காதீர்கள் அல்லது அழைக்காதீர்கள், ரெண்டு அர்த்தமும் சொல்லுவாங்க. மஅல்லாஹி அல்லாஹுடன், அஹதன் வேறு ஒருவரை. அப்ப அந்த வேறு ஒருவர் யாராக இருந்தாலும் சரி, பல வேறு ஒருவர் தான், எந்த ஒருவரையும் சரி, அவர் வந்து ஜிப்ரீலாக இருந்தாலும் சரி, மீகாயிலாக இருந்தாலும் சரி, இஸ்ராஃபீலாக இருந்தாலும் சரி, அப்ப மலக்குகள்ல இந்த மூணு மலக்குகள் தான் ரொம்ப கண்ணியமானவங்க. அதற்கு அடுத்து அல்லாஹ்வுடைய அருகில் சுமந்தவர்கள், அடுத்து 7 வானத்தில் உள்ளவங்க, அடுத்து 6 வானத்தில் உள்ளவங்க, அப்படியே ஒவ்வொரு வானமா. அப்புறம் அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளிலிருந்து எந்த ஒன்றையும் ஒரு நபிக்கே நம்ம செய்யக்கூடாது என்று வந்துவிடும் பொழுது, அப்ப நபியை தவிர மற்றவங்களுக்கு செய்யலாமா? அறவே செய்யக்கூடாது. அப்ப இன்றைக்கு மக்களுடைய நிலை என்னன்னு சொன்னா, இந்த ஒரு விஷயத்துல அவர்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு முரண்பாடு நிகழ்வதை பார்க்கிறோம். இந்த ஒரு விஷயத்தை மக்கள் புரிந்து கொள்ளாதனாலதான் இஸ்லாமிய மார்க்கத்தையே தகர்த்து விட்டார்கள். இன்றைக்கு வந்து இஸ்லாமிய மார்க்கம் அதனுடைய உண்மையான தோற்றத்தில் இருக்கிறதா என்றால் கண்டிப்பா கிடையாது, சில மக்களிடத்திலேயே தவிர. பெரும்பாலும் இன்றைய காலத்தில் முஸ்லிம்கள் என்றால் என்ன? தர்காக்களை ஏற்றுக்கொண்டவர்கள். ஏன், எத்தனையோ ஊர்களுக்கு நம்ம பயணம் செஞ்சு போனப்ப அந்த ஊர், அந்த ஊரை சந்திக்க, அதாவது அந்த ஊர் மக்களை சந்திக்கிறதுக்காண்டி போனப்ப இந்த ஊர்ல மஸ்ஜித் எங்க இருக்குன்னு சொன்னா கொண்டு போய் தர்கால விடக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய நிலை இருக்கிறத பாக்குறோம். அப்ப தர்கா இல்லாத ஊர்கள் கிடையாது, தர்காவை ஏற்றுக்கொள்ளாத முஸ்லிம்கள் கிடையாது, தர்காக்கு போகாத முஸ்லிம்கள் இல்லை. தர்கால போய் நேர்ச்சியோ துவாவோ குறைஞ்சபட்சம் தர்கால போய் அவுளியா அல்லாவுக்காக எங்க இடத்துல கேளுங்க, அல்லது அல்லாவே இந்த அவுளியாவுடைய பொருட்டாளை எங்களுக்கு கொடுங்க என்று சொல்லாத முஸ்லீமே உலகத்தில் இல்லைங்கிற அளவுக்கு இன்றைக்கு இஸ்லாமிய மார்க்கம் சிதைக்கப்பட்டிருக்கு. ஒரு ஆயிரத்துல ஒருத்தர் எடுக்கலாம். இப்ப நீங்களே பாருங்களேன், இந்த முகல்லா இருக்குது, இந்த முகல்லால இந்த சத்தியத்தை தெரிந்து கொண்டவர்கள் எத்தனை பேரு, இந்த சத்தியத்தை தெரியாமல் அறியாமையில் இருக்கக்கூடியவங்க எத்தனை பேரு. அப்ப இதுதான் வந்து இமாம் முஹம்மது அப்துல் வஹாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நமக்கு இந்த பாடத்திலையும் இவங்களுடைய மற்ற புத்தகத்திலையும் திரும்ப 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 சொல்வாங்க. எந்த ஒரு தௌஹீதை நிலைநாட்டுவதற்காக, எந்த ஷிர்கிலிருந்து உம்மத்தை பாதுகாப்பதற்காக ஒவ்வொரு நபியும் அனுப்பப்பட்டாங்களோ, கடைசியா இறுதி நபியாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஷிர்கிலிருந்து மக்களை பாதுகாப்பதற்காக அவ்வளவு பெரிய விலை கொடுத்தார்கள், என்ன விலை கொடுத்தார்கள், மக்காவை விட்டு துரத்தப்பட்டார்கள், அவர்களுடைய உடல் பொருள் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டது, அவர்களுடைய தோழர்கள் நூற்றுக்கணக்கிலே கொல்லப்பட்டார்கள், அவர்களுடைய சஹாபிய பெண்மணிகள் நூற்றுக்கணக்கிலே கொல்லப்பட்டார்கள், அவர்கள் நாடோடிகளாக மாறினார்கள், தங்களுடைய முழு வாழ்க்கையே இந்த ஒரு மார்க்கத்துக்காக அர்ப்பணிச்சாங்க, இதனுடைய தௌஹீதுக்காக. ஆனா இன்னைக்கு முஸ்லிம்களுடைய நிலை என்ன என்று சொன்னா, எப்படி இந்துக்கள் தங்களுக்கு கோயில்களை ஏற்படுத்தி கொண்டார்களோ அந்த மாதிரி இன்றைக்கு முஸ்லிம்கள் தர்காக்களை வைத்திருக்கிறார்கள். தர்கா இல்லை என்றால் முஸ்லிம்கள் இல்லை, தர்காவை ஏற்கவில்லை என்றால் முஸ்லிம்கள் கிடையாது, தர்காவுக்கு செல்லவில்லை என்றால் ஈமானுடைய பற்று கிடையாது, இஸ்லாமிய பற்று கிடையாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கும் அந்த தர்காவுடைய விஷயத்தை இன்றைக்கு இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய ஒரு அடையாள சின்னமாகவே மக்கள் மாற்றி வச்சிருக்கிறாங்க. அதனால இன்றைக்கு காஃபிர்கள்ட்ட இஸ்லாம் என்று சொன்னாலே அவங்களுடைய வரலாறு என்ன, அவங்களுடைய புரதான சின்னங்கள் என்ன, வரலாற்று அவங்களுடைய கட்டிடங்கள் என்னன்னு சொன்னா தர்காக்களை காட்டக்கூடிய அளவுக்கும், தர்காக்களுக்கு அரசாங்கங்களே மானியங்கள் கொடுக்கக்கூடிய அளவுக்கும் இன்றைக்கு மாறி இருக்குது. இப்ப எப்படி வந்து காஃபிர்களுடைய திருவிழாக்களுக்கு வந்து அரசாங்கம் வந்து பஸ் விடும், ரயில் விடும், ஏதாவது மானியம் கொடுக்கும், அந்த மாதிரி நாகூர் தர்காவுக்கு அஜ்மீர் தர்காவுடைய உருசுகளுக்கு ட்ரெயின் விடுறாங்க, பஸ் விடுறாங்க, அரசாங்கம் வந்து மானியம் கொடுக்குது. அப்ப அந்த அளவுக்கு முஸ்லிம்கள் என்று சொன்னால் இவர்கள் தர்காக்களை வணங்கக்கூடியவர்கள், இவர்களுக்கு தர்காக்கள் என்பது ஒரு புனிதமான இல்லங்கள், அங்க சென்று இவங்க துவா செய்வாங்க. அப்ப இதை பார்த்த இந்துக்கள் இங்க பாருங்க, யாராவது ஒரு இந்து மஸ்ஜிதுல வந்து தொழுதுருக்காங்களா, மஸ்ஜிதுல வந்து அல்லாஹ்வை வணங்கியிருக்காங்களான்னு சொன்னா வணங்கினது கிடையாது. மஸ்ஜிதுக்கு வெளியில வந்து முஸ்லிம்கள் ஓதி விடுவாங்கன்னு எதிர்பார்த்து நின்று இருக்கிறது உண்டு. ஆனா இன்றைக்கு எந்த அளவுக்கு முஸ்லிம்களுடைய ஒரு பெருங்கூட்டம் தர்காக்களை வணங்குறாங்களோ அதே போல இந்துக்களுடைய ஒரு பெருங்கூட்டம் தர்காக்களை வணங்குறாங்க. பார்த்துருக்கீங்களா, தர்காக்களுக்கு யாராவது போனவங்கள்ட்ட கேட்டு பாருங்க, அங்க வந்து முஸ்லிம்கள் எந்த அளவுக்கு வர்றாங்களோ அதே போல மாற்று மக்கள் எந்த அளவுக்குன்னு சொன்னா, நாகூர் தர்காவுக்கு கர்நாடகாவிலிருந்து அதே போல ஆந்திராவிலிருந்து மகாராஷ்டிராவிலிருந்து பஸ் பிடிச்சி கார் பிடிச்சி வரக்கூடிய அளவுக்கு அந்த நாகூர் தர்காவுடைய மோகம் இந்துக்கள்கிட்டயும் குடிகொண்டிருக்கிறது. அப்ப இதுதான் வந்து இமாம் முஹம்மது பின் அப்துல் வஹாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நமக்கு புரிய வைக்கிறாங்க. நீங்க ஷிர்கை இவ்வளவு சாதாரணமா எடுத்துக்கொள்ளாதீங்க, இணை வைத்தல் என்பதை ஒரு அலட்சியமா நீங்க எடுத்துக்கொள்ளாதீங்க, அது எப்படிப்பட்ட ஒரு பாவம் என்று சொன்னா, அல்லாஹு தஆலா அவனோடு இணை வைக்கப்படுவதை, அவனுடைய வணக்க வழிபாட்டில் மற்றொருவர் சேர்க்கப்படுவதை அவன் விரும்பவே மாட்டான், அது அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அப்படி இணை வைக்கப்படுபவர் லா மலக்குன் முக்கரபுன், ஒரு நெருக்கமான வானவர் இணை வைக்கப்பட்டாலும் சரி, ஒலா நபியின் முருசலுன், அனுப்பப்பட்ட ஒரு பெரிய நபி இணை வைக்கப்பட்டாலும் சரி அல்லாஹ் அதை புரிந்து கொள்ள மாட்டான். அப்ப அதுக்கு ஆதாரம் தான் சூரத்துல் ஜின்ல அல்லாஹ்வுடைய இந்த கூற்று. அல்லாஹ் ரொம்ப தெளிவா சொல்லிட்டான், மஸ்ஜிதுகள் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது, பல தஜுலும் அல்லாஹி அஹதா, அல்லாஹ்வோடு வேறொருவரை நீங்கள் வணங்கவே வணங்காதீர்கள், அவனை வேறொருவரை நீங்கள் அழைக்கவே அழைக்காதீர்கள். அப்ப இந்த மக்கள் என்ன விளங்கி வைத்திருக்கிறார்கள் என்றால், பொதுவா இந்த தர்காவை நம்பக்கூடிய மக்கள் காஃபிர்களை வந்து அல்லாஹ் தப்பிச்சிருவான், முஷ்ரிக்குகளை அல்லாஹ் நரகத்துல போட்டுருவான், இந்துக்களை அல்லாஹுத்தலா கொண்டு போய் ஜஹன்னம்ல எரிஞ்சிருவான். ஆனா நம்மள அப்படி கிடையாது. ஏன் நம்ம வந்து சிலைகளையோ காஃபிர்கள் வணங்கக்கூடிய அந்த உருவங்களை நம்ம வணங்கல, நம்ம யாருக்கு இபாதத்து செய்யறோம் என்றால் நம்ம ஒரு நபிக்கு இபாதத்து செய்யறோம், அல்லது அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைந்த ஒரு பெரிய அவுலியாவுக்கு தான் நம்ம வந்து சுஜூது செய்யறோம், அவங்களுக்கு தான் நேர்த்தி செய்யறோம் என்பதாக இன்றைய முஸ்லிம்கள் நம்பி வச்சிருக்கிறாங்க. அப்ப அதுதான் நீங்க அல்லாஹ்வுடைய இபாதத்தை யாருக்கு செஞ்சாலும் சரி, மலக்குக்கு செஞ்சாலும் சரி அது சிறுக்குதான், நபிக்கு செஞ்சாலும் சரி சிறுக்குதான், சிறுக்கு அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். அப்ப எப்படி இன்று சிலைகளை வணங்கக்கூடிய அந்த சிலை வணங்கிகள் முஷ்ரிக்குகளோ அவர்கள் நிரந்தர நரகவாதியோ என்பதை கவனமாக கேளுங்க. எப்படி சிலைகளை வணங்கக்கூடிய அந்த சிலை வணங்கிகள் முஷ்ரிக்குகளோ அதே போலதான் இன்று தர்காக்கல்ல இறந்துவிட்ட மகான்களை நல்லவர்களை பெரியவர்களை வணங்கக்கூடிய இவர்களும் முஷ்ரிக்குகள் தான். இவங்க தங்களை முஸ்லீம்னு சொல்லிக்கொண்டு செஞ்சாலும் சரி, அல்லது இது இஸ்லாம்ல இருக்கு இது ஒன்றும் தப்பு கிடையாது, நம்ம வந்து சிலைகளை வணங்கல, நம்ம அல்லாஹ்வுடைய நேசர்களுக்கு தான் இது அவங்கள கண்ணியப்படுத்தி செய்யறோம் என்று சொன்னாலும் சரி, அது என்னதான் ஆகும், ஷிர்க்காதான் ஆகும், அல்லாஹ்வால் அது அங்கீகரிக்கப்படாது. நல்ல புரிஞ்சுக்கலாம், மனசுல பதிஞ்சா ஓகே. இப்ப அடுத்து அஸ்ஸாலிசத்து மூன்றாவது, கவனமா கேளுங்க. இப்ப இந்த மூன்றாவது விஷயம் என்னவென்று சொன்னா, இப்ப ஒரு மனிதர் அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கும் கட்டுப்படுறார், அதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை மட்டுமே வணங்குறார். இப்படிப்பட்ட ஒரு மனிதர் அவருடைய வாழ்க்கையில அவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றால், தன்னுடைய விருப்பு வெறுப்பு இது அனைத்தையும் அல்லாஹ்வுக்காக மட்டுமே ஆக்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுக்கு எது விருப்பமோ அதுதான் அவருக்கும் விருப்பமா இருக்கணும், அல்லாஹ்வுக்கு எது வெறுப்போ அதுதான் அவருக்கும் வெறுப்பாக இருக்க வேண்டும். அப்ப அந்த ஒரு நிலைப்பாட்டுக்கு அவர் வரும்போது, யார் ஒருவர் அல்லாஹுவோடு அவருடைய தூதரோடு முரண்பட்டு நடக்கிறார்கள், அல்லாஹுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் எதிரான காரியங்களை செய்கிறார்கள், அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் பகைத்துக் கொள்கிறார்கள், அல்லாஹுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் அவங்க சவால் விடுறாங்க, அல்லது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தையும் ரசூலுடைய மார்க்கத்தையும் எதிர்க்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு மனிதரிடத்திலே ஒரு முஃமின், ஒரு முஸ்லீம், அல்லாஹுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு அல்லாஹுவை மட்டும் வணங்கக்கூடிய ஒரு முஃமின், ஒரு முஸ்லீம் நட்பு வைக்கக்கூடாது. சரி, அப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், என்ன கேள்வி, இப்ப நம்முடைய தாயா இருக்காங்களே, நம்முடைய தந்தையா இருக்காங்களே, நம்முடைய தாய் தந்தையினுடைய சகோதர சகோதரிகளா இருக்காங்களே, நெருக்கமான இரத்த உறவுகளா இருக்காங்களே, அப்ப என்ன செய்யறதுன்னு சொல்லி. அப்பையும் அதான் சட்டம், அல்லாஹுவோடும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தோடும் முரண்படக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அல்லாஹுவோடும் அல்லாஹ்வுடைய ரசூலோடும் முரண்படக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் சரி, கண்டிப்பா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களோடு நாம் நட்பு வைக்க கூடாது என்று சொல்லிவிட்டான். அப்ப நட்புனா என்ன, அதை கொஞ்சம் நல்ல தெளிவா விளங்கணும். அதாவது உள்ளத்தால் ஒருவரை நேசிப்பது, மனதால் ஒருவரை விரும்புவது. அதுக்கு என்ன அடையாளம் என்றால், அவரோடு பழகும்போது பேசும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், அவரை நம்மளை விட்டு போயிட்டா நமக்கு ஒரு கவலை ஏற்படும், அவரை பார்க்கலன்னா அவரை பார்க்கணும்னு தேட்டம் ஏற்படும், அவரோட சாப்பிட்றதுல, அவரோட பயணம் செய்யறதுல, அவரோட ஒன்னா இருக்கிறதுல ஒரு சந்தோஷம் இருக்கும். இதுக்கு தான் நட்பு என்று சொல்வார்கள். அப்ப இப்படிப்பட்ட நட்பை ஒரு முஸ்லீமான ஆணோ ஒரு முஸ்லீமான பெண்ணோ யாரோட மட்டும்தான் வைக்க வேண்டும் என்று சொன்னா, யார் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் கட்டுப்படுகிறார்களோ அவர்களோட தான் அந்த நட்பு வைக்கணும். யாரு அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் எதிராக இருக்கிறார்களோ, அவங்களை பகைத்து கொண்டிருக்கிறார்களோ, அப்படிப்பட்டவர்களிடத்திலே நட்பு வைப்பது அறவே கூடாது. அப்ப அதுக்கு தான் அவங்க சொல்றாங்க, அன்னமன் நிச்சயமாக யார் ஒருவர் அத்தாஅர் ரசூல தூதருக்கு கட்டுப்பட்டு நடந்தாரோ, வஹதல்லாஹ இன்னும் அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்கினாரோ, வஹத ஒருவனை மட்டுமே வணங்குவது, அல்லாஹ அல்லாஹ் ஒருவனை மட்டுமே, அல்லது அல்லாஹுவை ஒருவனாக ஏகனாக அஹதாக ஏற்றுக்கொண்டாரோ, லா யஜூசு கூடாது, லஹு அவருக்கு, எது கூடாது, முவாலாத்து நட்பு வைப்பது, யாரோடு நட்பு வைப்பது, மன் யார் ஹாதல்லாஹ அல்லாஹுக்கும் முரண்பட்டார்களோ, ரசூலஹு இன்னும் அவனுடைய தூதருக்கும் முரண்பட்டார்களோ, அப்படி முரண்பட்டவர் வலவுக்கான அக்ரப கரீபின் மிக நெருக்கமான உறவினர்களில் மிகவும் நெருக்கமானவராக இருந்தாலும் சரியே, கரீபுனா நெருக்கமான உறவினர், அக்ரபுனா ரொம்ப நெருக்கமான உறவு. அப்ப உறவுகள்லயே, நெருக்கமான உறவுகள்லயே அல்லது உறவுகள்லயே ரொம்ப நெருக்கமானவராக இருந்தாலும் சரி, அப்படிப்பட்டவரோடு நம்ம நட்பு வைக்கலாமான்னு சொன்னா நட்பு வைக்க கூடாது. அப்ப பத்ரு போர்ல ஒரு சஹாபி அவங்க சண்டை செய்து கொண்டிருக்கிறாங்க. அப்ப எதிர்பக்கத்துல இன்னொருத்தர் வந்துட்டார், ஒரு காஃபிர் வந்துட்டார். அந்த காஃபிர் யார் என்று சொன்னா, இந்த சஹாபியுடைய அம்மாவுடைய சொந்த தம்பி. அப்ப அந்த சஹாபி என்ன செய்யறாரு, டக்குன்னு ஒரு மனசுல, ஆஹா நம்ம தாய் மாமாவாயிடுச்சே அப்படின்னு அவர் மனசுல வருது. இப்ப பொதுவா பாருங்களேன், பிள்ளைகளுக்கு தாய் மாமா மேல எவ்வளவு பாசம் இருக்கும், பொதுவா எல்லாருக்கும் பாசம் இருக்கும், ஆனா அரபுகள்கிட்ட ரொம்ப அதிகமா இருக்கும். அதாவது அரபுகளை மாதிரி உறவுகளை பேணக்கூடியவங்க உலகத்துல யாருமே கிடையாதுங்க. நம்ம எல்லாம் உறவுகளை பேணுறதுல ரொம்ப போலி, நம்ம எல்லாம் வந்து மக்களுக்கு காட்டுறதுக்காக வேண்டிதான் உறவுகளை பேணுறோமே தவிர, உண்மையான இஹ்லாஸா உறவுகளை பேணக்கூடியவங்க நம்ம எல்லாம் ஒருத்தர் கூட கிடையாது. அதனாலதான் இன்னைக்கு நிறைய முசீபத்து நம்முடைய வீடுகள்ல, நிறைய பிரச்சனைகள், நிறைய குழப்பங்கள். அரபு மக்கள் அப்படி கிடையாது, ஐயாமுல் ஜாஹிலியாலையும் சரி, இப்ப இஸ்லாம் வந்ததுக்கு பிறகு ரொம்ப அதிகமா உறவுகளை பேணுவதில், உறவுகளை மதிப்பதில் அவ்வளவு பெரிய ஒரு மதிப்பு மரியாதை அவர்களுக்கு உண்டு. அஜமிகள்ல பாருங்க, பெற்ற தாயவே மதிக்கிறது கிடையாது, பெற்ற தந்தையை மதிக்கிறது கிடையாது, இதுல ஆண்கள் பெண்கள்னு கிடையாது, எல்லாருமே அப்படித்தான். பொம்பளை பிள்ளையும் சரி, அதே போல ஆம்பளை பிள்ளையும் சரி, அத்தா அம்மாவை மதிக்கிறதே கிடையாது. அதுலயும் கொஞ்சம் கையில காசு வந்துருச்சு, ஆம்பளை பிள்ளை இடத்துல அவன் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொன்னா அந்த பையன் சுத்தமா மதிக்கவே மாட்டான். அதே போல பொம்பளை பிள்ளை, அதுவும் இந்த காலத்துல கொஞ்சம் படிச்சிருச்சுன்னு சொன்னா பெற்ற அம்மாவை வந்து மதிக்கிறதே கிடையாது, அவங்கள வந்து மரியாதையா கூப்பிட மாட்டாங்க, மரியாதையா நடத்த மாட்டாங்க. எப்படி நடத்துவாங்கன்னு சொன்னா வீட்டுல வேலைக்காரி வச்சிருக்கிற மாதிரி தான் தாய் தந்தையர்களிடத்துல இந்தியாவுடைய பிள்ளைகள் நடந்து கொள்றது. ஆனா நீங்க அரபு நாட்டுல போய் பாத்தீங்கன்னா தெரியும், தாய் தந்தையை எப்படி மதிப்பாங்கன்னு சொன்னா, ஒரு நாட்டு மன்னரை எப்படி மக்கள் மதிப்பாங்க, ஒரு பெரிய அரசர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அரசரை மக்கள் எப்படி மதிப்பாங்க, அவரை பார்த்தா எப்படி பார்ப்பாங்க, அந்த மாதிரி பிள்ளைகள் தங்களுடைய தாய் தந்தையை பார்ப்பாங்க. ஒரு பெரிய ராணி இருக்காங்க, ஒரு பெரிய ஒரு மன்னருடைய மனைவி, அப்போ அவங்கள எப்படி மதிப்பாங்க மக்களே, அந்த மாதிரி பிள்ளைகள் வந்து தாய் தந்தையை மதிப்பாங்க. அவங்களுக்கு முன்னாடி எழுத்து பேச மாட்டாங்க, அவங்களுக்கு முன்னாடி இவங்க உட்கார மாட்டாங்க, அவங்க நின்னாங்கன்னா இவங்க எந்திரிச்சு நின்றுவாங்க, அந்த மாதிரி மதிப்பாங்க. நம்ம இந்தியாவில் அதெல்லாம் நீங்க பார்க்கவே முடியாது, போயா வாயான்னு சொல்லிட்டு தூக்கி எறிகிற உலகமா போச்சுன்னு உலகம் ரொம்ப கவலையா இருக்கு. இதுல முஸ்லீம்கள் விதிவிலக்கெல்லாம் கிடையாதுங்க, எல்லாரும் அப்படித்தான். என்ன அதனாலதான் இன்னைக்கு வந்து அல்லாஹ்வுடைய ஒரு சாப பார்வை முசீபத்தை இன்றைக்கு வந்து நம்ம சமுதாயத்தில் இறங்கி இருக்குதுன்னு சொன்னா அதுக்கு நிறைய காரணம், அதுல ஒரு காரணம் இதுவும் உண்டு. இப்ப பாருங்க, நம்ம எந்த சம்பவத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம், பத்ர் போரை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். அப்ப தாய் தந்தையை மட்டும் அப்படி மதிக்க மாட்டாங்க, தந்தையோட பிறந்த சகோதரர்கள் இருக்காங்க பாருங்க, சாச்சாமார்கள், அவங்களையும் ரொம்ப மதிப்பாங்க. சாச்சாமார்கள், தந்தையுடைய சகோதரி மாமிமார்கள், அவங்களெல்லாம் ரொம்ப மதிப்பாங்க. அதே போல தாயோட பிறந்தவங்க சகோதர சகோதரிகளையும் ரொம்ப மதிப்பாங்க. அப்ப அப்படி இருக்கின்ற காலகட்டத்தில் தான் இஸ்லாமுக்கும் ஈமானுக்கும் இடையில ஒரு போர் வந்துருது, பத்ர் போர். அப்ப இஸ்லாம்ல யார் இருக்கிறா, மருமக இருக்கிறாரு. குஃப்ருல யார் இருக்கிறா, தாய் மாமா இருக்கிறாங்க. அப்ப இந்த சஹாபிக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, ஆனாலும் இருந்தாலும் ஆஹா இது நம்ம தாய் மாமான்னு நம்ம இவரை விட்டுட்டோம்னா இது நம்ம நமக்காக வேண்டி இவரை விட்டதா போயிடுமே, அல்லாஹ்வுடைய அன்புக்காக அல்லாஹ்வுக்காக நம்ம செஞ்சதா ஆகாதே, அப்ப இவர் அல்லாவையும் அல்லாவுடைய ரசூலையும் எதிர்த்து காபிர்களுடைய அணியில இவர் போருக்கு வந்திருக்கிறாரு. நம்ம அல்லாவுக்காகவும் அல்லாவுடைய ரசூலுக்காகவும் நம்ம போர் புரிய வந்திருக்கிறோம் என்று அந்த சஹாபி எதிரில் வந்த தன்னுடைய தாய் மாமாவுடைய கழுத்தை சீவிடுறாரு. பாருங்க, அதாவது தாய் மாமாவை பார்த்து பார்வையை கூட உயர்த்தி பார்க்காத மக்கள் யாரு? அரபு மக்கள் சஹாபாக்கள். அவங்க சொல்லிட்டாங்கன்னு சொன்னா அந்த கோட்டை தாண்ட மாட்டாங்க. இப்ப அத்தா கிழிச்ச கோட்டையை தாண்டிடுறா, அம்மா கிழிச்ச கோட்டையை தூக்கி எறிஞ்சிடலாம். அவங்க எப்படி அத்தா அம்மாவுடைய ஸ்தானத்துல யார வச்சு பார்ப்பாங்க? அத்தா அம்மாவோட கூட பிறந்தவங்களை, உடன் பிறந்தவங்களை வச்சு பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு காலத்துல, அப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரத்துல இருக்கிற மக்கள் இப்ப அவங்களுடைய விருப்பு வெறுப்பு எதுக்காக வேண்டி மாறிடுச்சு? அல்லாவுக்காக, அல்லாவுடைய ரசூலுக்காக, தீனுக்காக மாறிடுச்சு. அப்ப அதாவது தன்னுடைய தாயுடைய உற்ற சகோதரன் ஆனா குஃபுர்ல இருக்கிறாரு. தான் மதிக்கக்கூடிய ஒரு தாய் மாமா இது நாள் வரைக்கும் அவரை ஏறிட்டு கூட, அதாவது முறைச்சு கூட பார்த்தது கிடையாது, அவரை சீனு கூட பேசினது கிடையாது, அவர்கிட்ட வந்து ஒரு வார்த்தை கூட மீறி பேசினது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு மனிதர் ஆனா எதிரில் உள்ள தன்னுடைய தாய் மாமா அல்லாவுக்கும் அல்லாவுடைய ரசூலுக்கும் எதிரியா வந்து நிற்கிறாரு, அல்லாவுடைய மார்க்கத்துக்கு எதிரியா வந்து நிற்கிறாரு, இஸ்லாம அழிக்கிறதுக்கு அவர் வந்து நிற்கிறாரு என்று இருந்த உடனே அப்ப அந்த சஹாபி உறவை மறந்துட்டு, இந்த உறவு என்பது அல்லாவுடைய உறவுக்கு பிறகுதான் என்று ஒரு முடிவுல அந்த எதிரில் இருந்த தன்னுடைய தாய் மாமாவை அவர் கொலை செஞ்சிடறாரு, கழுத்து சீவிடுறாரு. அப்ப இந்த விஷயம் இருக்குது அல்லாவுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. இந்த விஷயம் இருக்குது அல்லாவுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு, ரொம்ப பிடிச்சு போச்சு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்ப சஹாபாக்களை ஒட்டுமொத்தமாக பாராட்டி, இது ஒரு சஹாபி செஞ்சதாக இருந்தாலும் கூட எல்லா சஹாபாக்களுடைய ஈமானும் அந்த பத்ர் போர்ல இப்படித்தான் இருந்தது என்று அல்லாஹ் தஆலா அந்த பத்ர் சஹாபாக்களுக்கு ஒரு ஈமானுடைய சான்றை கொடுக்கிறான். எப்படி சொல்றான் அந்த வசனத்தை பாருங்க, லா தஜிது, கவனமா கேளுங்க, லா தஜிது, நபியே நீங்கள் காண மாட்டீர், யாரை? ஓமன், ஒரு கூட்டத்தாரை. எப்படிப்பட்ட கூட்டத்தார்கள்? மீனூன பில்லாஹி, அல்லாஹுவை நம்பிக்கை கொள்ளுகின்றார்கள், வல்யோமில் ஆகிரி, இன்னும் மறுமை நாளை நம்பிக்கை கொள்கிறார்களே, அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை நீங்கள் காண மாட்டீர். எந்த நிலையில் காண மாட்டீர்? யுவாதூன, நட்பு வைப்பவர்களாக, அன்பு காட்டக்கூடியவர்களாக, பாசம் காட்டக்கூடியவர்களாக, யாரிடத்தில்? மண் அல்லாஹுவோடும் அல்லாஹ்வுடைய ரசூலோடும் முரண்படக்கூடியவர்கள், அல்லாவையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் எதிர்க்கக்கூடியவர்கள். ஹாத்த எதிர்த்தான் அர்த்தம், எதிர்த்தான், முரண்பட்டான், மாறு செய்தான். அப்ப அல்லாஹுவோடும் அல்லாஹ்வுடைய ரசூலோடும் முரண்படக்கூடியவர்கள், எதிர்க்கக்கூடியவர்களோடு நட்பு வைப்பவர்களாக, பாசம் வைப்பவர்களாக, அன்பு கொள்பவர்களாக, நபியே நீங்கள் அல்லாஹுவையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்ட கூட்டத்தை காண மாட்டீர். அப்ப அல்லாஹோடும் ரசூலோடும் முரண்படக்கூடிய மக்கள் வலவு காணும் ஆபாகும், தங்களுடைய சொந்த பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, அவுனாகும், தாங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அவு இஹ்வானகும், தங்களுடைய சகோதரர்களாக இருந்தாலும் சரி, அவ் அஷீரத்தகும், தங்களுடைய நெருக்கமான உறவுகளாக இருந்தாலும் சரி. இப்ப இன்றைக்கு பாருங்க, எத்தனையோ வீடுகளை நம்ம பார்க்கிறோம், முஸ்லிமான தாய் தந்தை தங்களுடைய கும்பலை பிள்ளைங்களை காலேஜில் படிக்க வச்சாங்க, அங்க படிக்க வச்ச இடத்துல ஒரு காஃபீரோட கல்யாணம் பண்ணி அதுவும் காஃபீரா போயிருச்சு. ஆனா இந்த முஸ்லிம் பெற்றோர்கள் என்ன செய்யறாங்க, நம்ம பெத்த பிள்ளையாயிருச்சுன்னு சொல்லி அந்த பிள்ளைய வீட்டுக்கு கூப்பிடுறாங்க, அதை சாப்பாடு கொடுக்குறாங்க, அது வீட்டினுடைய நல்லது கெட்டதுக்கு இவங்க போறாங்க, அந்த காஃபீர் மருமகனை வீட்டுக்கு வர வைக்கிறாங்க, இவங்க அவங்களோட பேசுறாங்க, இவங்க வந்து அதை ஏத்துக்கொண்டுட்டாங்க. அப்ப இப்படி ஏத்துக்கொண்டவர்களும் காஃபீர் தான், புரியுதா உங்களுக்கு? அது அம்மா ஏத்துக்கிட்டாலும் சரி, அத்தா ஏத்துக்கிட்டாலும் சரி, அவங்களும் குஃப்ரை எப்ப ஏத்துக்கிட்டாங்களோ, குஃப்ரு செய்யப்படுவதை ஏத்துக்கிட்டாங்களோ, அவங்களும் குஃப்ருல போயிட்டவங்க மாதிரி தான். இது இன்றைக்கு சகஜமா ஆகி போச்சு, அதுவும் குறிப்பா நகர வாழ்க்கைகள்ல நரக வாழ்க்கையா மாறி போய் கிடக்குது. பையன் நான் முஸ்லீம், பொம்பளை பிள்ளைய இழுத்துட்டு ஓடிடுறான், பொம்பளை பிள்ளை நான் முஸ்லீம், ஆம்பளை பையனை இழுத்துட்டு ஓடிடுது, கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அவங்க இஷ்டத்துக்கு, அல்லது கல்யாணம் பண்ணாமே சேர்ந்து வாழ்றாங்க, புள்ள பெற்றுக்கிறாங்க, பெற்றோர்கள் வந்து பெற்றுட்டோமே, சொத்து இருக்குது, நாளைக்கு இந்த சொத்து என்ன செய்யறது, இந்த சொத்து நம்ம பெற்ற பிள்ளையாயிருச்சே, நாளைக்கு இந்த பிள்ளைய விட்டுட்டோம்னா நம்ம சொத்து என்ன ஆகும், அல்லது நமக்கு ஏதாவது பின்னாடி ஒரு பிரச்சனைனா யாரு வந்து நிப்பா, இப்படி துன்யாவுக்காக வேண்டி அந்த பிள்ளைகளை தங்களுடைய வீட்டோட சேர்த்துக்கிறாங்க. இதுதான் நம்ம இன்னைக்கு சமுதாயத்துல பாக்குறோம். அப்ப எப்பவும் புள்ள ஒரு காஃபிரோட ஓடி போயிட்டானோ அவ்வளவுதான், அவன் ஒரு காஃபிர், அவன் வந்து தௌபா செஞ்சு அந்த பிள்ளைய முஸ்லீமாக்கி நான் செஞ்சது தவறு என்று சமுதாயத்திடத்துல தன்னுடைய தௌபாவை நிரூபிக்காம வந்தான்னு சொன்னா அவனை ஒரு முஸ்லீம் வீட்டுல சேர்த்துக்க கூடாது. அப்ப உன்னுடைய சொத்து என்ன ஆகிறது, என்னுடைய மூத்துக்கு பின்னாடி என் சொத்தெல்லாம் பள்ளிவாசலுக்கு கொடுத்துருங்கன்னு எழுதி வச்சிட வேண்டியதுதான். ஒரு காஃபி ஒரு அதாவது ஒரு முஸ்லீம் ஒரு காஃபிருக்கு வாரிசாக முடியாது, ஒரு காஃபிர் ஒரு முஸ்லீமுக்கு வாரிசாக முடியாது. இன்றைய முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா, முஸ்லீம்களே யாரும் கிடையாதுங்க இல்ல மாஷா அல்லா, ஆயிரத்துல ஒரு ஆண்கள் ஒரு பெண்ணை தவிர. அல்லாவுக்கும் அல்லாவுடைய ரசூலுக்கும் கட்டுப்பட்டு அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் என்ன ஒரு வரம்பை கிழிச்சு கோட்டை கிழிச்சிருக்கிறாங்களோ அந்த கோட்டை தாண்டாத முஸ்லீமான ஆண் பெண் யாருன்னு சொன்னா நம்ம வந்து விளக்கு போட்டு தேடினா கூட கிடைக்குமான சந்தேகமா இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில நம்ம இருக்கிறோம். இந்த விஷயத்தை நீங்க எல்லா விஷயத்திலையும் நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க, நீங்க தேடி பாருங்க. நம்ம வந்து ஊரை பத்தி மட்டும் பேசுறோம்னு நினைக்காதீங்க. நீங்க நான் என்ன பத்தி பேசுறேன், நீங்க உங்களை பத்தி சிந்திச்சு பார்க்கணும். ஒவ்வொருத்தரும் நம்முடைய நஃப்ஸை பத்தி என்னுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது, அல்லாஹ்வுடைய சட்டத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்ட முஸ்லீமா இருக்கிறேனா, அல்லது விரும்பினதை ஏற்றுக்கொண்டு விரும்பாததை ஒதுக்கின முஸ்லீமா இருக்கிறனா என்பதை நீங்க யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய மார்க்கத்துல மட்டும் அல்லாஹ் சொன்னதை முழுமையா ஏற்றுக்கொண்டவங்க தான் முஸ்லீமே தவிர, விரும்பினதை ஏற்றுக்கொண்டு விரும்பாததை விட்டவர்கள் அவங்க முஸ்லீமாக ஆக முடியாது. அப்ப இதுதான் வந்து நம்ம உங்களுக்கு நிறைய ஆயத்துக்கள் நான் பின்னாடி இப்ப சொல்லுவேன் நானு, அதை நீங்க குறிச்சு நாளைக்கு வரும்போது படிச்சுட்டு வரணும். அப்ப இந்த ஒரு விஷயத்தை இங்க வந்து இமாம் அவங்க ரொம்ப தெளிவுபடுத்தி சொல்றாங்க. அப்ப அந்த அல்லாவுக்கும் அல்லாவுடைய ரசூலுக்கும் முரணா போகக்கூடியவங்க தங்களை பெற்றெடுத்த தந்தையாக இருக்கட்டும், அல்லது பிள்ளைகளாக இருக்கட்டும், அல்லது சகோதரர்களாக இருக்கட்டும், அல்லது உற்ற உறவினர்களாக இருந்தாலும் சரி, அவர்களோடு நட்பு வைக்க முடியாது. உலாயிக கதவஃபி குலூபிஹிமுல் ஈமான். அப்ப இப்படிப்பட்டவர்களுடைய உள்ளத்தில் தான் ஈமானை அல்லாஹு தஆலா பதிய வைத்திருக்கிறான். வஅய்யதஹும், இவர்களை பலப்படுத்தி இருக்கிறான், உதவி இவர்களுக்கு உதவி செய்திருக்கிறான். பி ரூஹிம் மின்ஹு, தன்னுடைய ரூஹை கொண்டு, அதாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு. வயுதுகிலுஹும், இன்னும் அவர்களை அவன் நுழைப்பான். ஜன்னாத்தின், சொர்க்கங்களிலே. தஜ்ரீமின் தஹ்திஹா, அந்த சொர்க்கங்களுடைய மரங்களுக்கு கீழே ஓடும், அல்லது அந்த சொர்க்கங்களை சுற்றி ஓடிக்கொண்டிருக்கும். அல் அன்ஹார், நதிகள். ஹாலிதீன ஃபீஹா, அவர்கள் அந்த சொர்க்கங்களிலே நிரந்தரமாக இருப்பார்கள். ரதியல்லாஹு, அல்லாஹ் மகிழ்ச்சி அடைவான். அன்ஹும், இவர்களை பற்றி. வரது, இவர்களும் மகிழ்ச்சி அடைவார்கள். அன்ஹு, அவனை பற்றி. அவனை பற்றி என்றால் யாரை பற்றி? அல்லாஹுவை பற்றி. உலாஇக ஹிஸ்புல்லாஹ், இவர்கள் தான் அல்லாஹுடைய படை, இவர்கள் தான் அல்லாஹுடைய பிரிவினர், அல்லாஹுடைய கூட்டத்தினர். அதா, அறிந்து கொள்ளுங்கள், இன்ன நிச்சயமாக ஹிஸ்புல்லாஹி, அல்லாஹுடைய கூட்டம். ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள் தான் வெற்றி அடையக்கூடியவர்கள். புரியுதுங்களா? ஒரு சில வசனங்கள் சொல்றேன், அதை கொஞ்சம் எழுதி வைத்து வீட்டில் போய் குர்ஆன் எடுத்து தர்ஜுமாவை எடுத்து படிச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெண்டாவது விஷயம் என்ன சொன்னோம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனோடு இணை வைக்கப்படுவதை ஏற்றுக்கொள்ள மாட்டான், அங்கீகரிக்க மாட்டான். இணை வைக்கப்படக்கூடியவர் மலக்காக, நெருக்கமான மலக்காக இருந்தாலும் சரி, அல்லது நபியாக இருந்தாலும் சரின்னு சொல்லி, சரிங்களா? அதுக்கு ஆதாரமாக சூரா ஜுமர் 39வது அத்தியாயம். இப்ப ஏற்கனவே, அதாவது சூரத்துல் ஜின்னுல 72ல் 18 ஒன்று கொடுத்துருக்காங்களா, அது போக எக்ஸ்ட்ரா எழுதி கொள்ளுங்க. சூரா ஜுமர் 39வது அத்தியாயத்தினுடைய 7வது வசனம். அதே போல சூரா தௌபா 9வது அத்தியாயத்தினுடைய 9வது வசனம். அதே போல சூரத்துல் அன்ஃபால் 8வது அத்தியாயத்தினுடைய 39வது வசனம். அதே போல அல்லாஹு தஆலா ஷிர்கை பற்றி ரொம்ப கண்டித்து சொல்லக்கூடிய வசனங்கள் 4வது அத்தியாயத்தில் 48வது வசனம். அதே போல 5வது அத்தியாயத்தில் 72வது வசனம். சரி, அப்ப 3வது விஷயம் சொன்னாங்க, யார் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் கட்டுப்பட்டு நடக்கிறாங்களோ அத்தகைய மக்கள் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் எதிர்க்கக்கூடிய மக்களிடத்துல நட்பு வைக்கக்கூடாது, அவங்களிடத்துல தோழமை காட்டக்கூடாது என்று. இப்ப அதுக்கு சூரத்துல் முஜாதிலாவுடைய ஒரு 22வது வசனத்தை நம்முடைய இமாம் அவங்க ஆதாரமா எழுதியிருந்தாங்க. அப்ப அதே போல குர்ஆன்ல இன்னும் பல வசனங்கள் வருது, அதுல சில வசனங்களை உங்களுக்கு நம்ம நம்பர் சொல்றோம், நீங்க குறித்துக்கொண்டு உங்களுடைய நோட்ல இன்ஷால்லா பின்னாடி எழுதி கொள்ளுங்க, முதல்ல படித்துக் கொள்ளுங்க வீட்டுல போனவன. சூரா ஆலு இம்ரான் 3வது அத்தியாயத்தில் 118வது வசனம், 5வது அத்தியாயத்தில் 51வது வசனம். தலைப்பு வாரியா பிரிச்சு எழுதிக்கணும், அப்பதான் புரியும். அப்புறம் இல்லைன்னா எதுக்கு எதை எதுக்கு எழுதணும்னு சொல்லி தெரியாம குழம்புவீங்க. 3வது அத்தியாயத்தில் 118வது வசனம், 5வது அத்தியாயத்தில் 51வது வசனம், 5வது அத்தியாயத்தில் 57வது வசனம். அல்லாஹு தஆலா ஷிர்க்கு செய்வதை விரும்ப மாட்டான், சரிங்களா? ரெண்டாவது விஷயம் அது. அப்ப அல்லாஹ்வுக்கு ஒரு காரியம் பிடிக்காதுன்னு சொல்றீங்க, அல்லாஹ் தான் உங்களுக்கு அதிகமா பிடிக்கும்னு சொல்றீங்க, அல்லாஹ் தான் நீங்க ஈமான் கொள்றோம்னு சொல்றீங்க. அப்ப நீங்க ஈமான் கொண்டது உண்மையாக இருக்குமானால் அப்ப அல்லாஹ்வுக்கு எது பிடிக்குமோ அதுதான் உங்களுக்கும் பிடிக்கக்கூடியதா இருக்கணும், சரியா? அப்ப ஒவ்வொரு மூமினுடைய விருப்பமோ ஒவ்வொரு மூமினுடைய கோபமோ அல்லாஹ்வுடைய விருப்பம் அல்லாஹ்வுடைய வெறுப்புக்கு ஏற்பத்தான் இருக்க வேண்டுமே தவிர அவனுக்கென்று தனி ஒரு விருப்பு வெறுப்பு இருக்கக்கூடாது. அப்ப அல்லாஹ் எதற்கு கொண்டு கோபப்படுகிறானோ அதை கொண்டு மூமின் கோபப்படுவான், அல்லாஹ் எதை கொண்டு திருப்தி அடைகிறானோ அதை கொண்டு ஒரு மூமின் திருப்தி அடைவான். எப்ப அல்லாஹ்வுக்கு குஃப்ர் அல்லாஹ்வுக்கு குஃப்ர் ஷிர்க்கு பிடிக்காதோ அதே போலதான் ஒரு மூமினுக்கும் குஃப்ர் ஷிர்க்கு பிடிக்காமல் இருக்க வேண்டும். இது ஒரு விளக்கம். அப்புறம் 3வது குறிப்புக்கு, அப்ப ஒரு மனிதர் வந்து அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வுடைய ரசூலோடைய எதிர்க்கக்கூடியவங்களிடத்துல நட்பு வைக்க கூடாதுன்னு சொல்றோம், ஏன் அப்படின்னு சொன்னா, இப்ப எப்போ வந்து ஒரு மூமின் வந்து அல்லாஹ் மேல தனக்கு அன்பு இருக்கு, அல்லாஹ் தான் என்னுடைய இறைவன் என்று நம்பிக்கை கொண்டானோ, அப்படிப்பட்ட ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய ரசூலோடைய சண்டை செய்யக்கூடிய மக்களிடத்துல போய் ஒரு நட்பு வைப்பானே ஆனால், அவங்களிடத்துல அவன் சிரிச்சு பல்லிழிச்சு பழகி கொண்டிருப்பானே ஆனால், அப்ப அவனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஈமான் பலவீனமாக இருக்கு. இப்ப பாருங்க, பொதுவா மனிதர்களுடைய பழக்கம் என்னன்னு சொன்னா, நீங்க ஒருத்தர்கிட்ட நட்பு வைக்கிறீங்கன்னு வைத்துக் கொள்ளுங்களேன், அந்த நண்பருக்கு எது பிடிக்குமோ அது உங்களுக்கும் பிடிக்கும், அவருடைய நண்பர் யாரோ அவர் உங்களுக்கு நண்பராக ஆயிடுறார். இப்ப ஒருத்தரிடத்துல நீங்க உலகத்துல பகைமை காட்டுறீங்க, அப்ப பகைமை காட்டும் பொழுது அந்த பகைவருக்கு எது பிடிக்குமோ அது உங்களுக்கும் பிடிக்காம போயிடும். ஒருத்தரிடத்துல பகைமை வச்சதுனால அவர் சம்பந்தப்பட்ட எல்லாரையுமே நீங்க கோபிச்சுக்கிறீங்க, அவர் சம்பந்தப்பட்ட எல்லாத்தையுமே நீங்க வெறுக்கிறீங்க. அப்ப துன்யால உங்களுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மட்டும் நீங்க அப்படி நடந்துக்கிறீங்க, அல்லாஹ்வுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அல்லாஹ்வுக்கு பிடிச்சது உங்களுக்கு பிடிக்கல, அல்லாஹ்வுக்கு பிடிக்காது உங்களுக்கு பிடிக்குது. அப்ப இது வந்து முரண்பட்ட நிலை, இது ஈமானுடைய நிலைப்பாடு கிடையாது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்குமேயானால் ஒட்டுமொத்தமாக ஈமானுடைய பலவீனத்துக்கோ அல்லது ஒட்டுமொத்தமாக அவருடைய ஈமானுடைய முழுமைத்தன்மைக்கோ பாதிப்பு ஏற்பட்டுவிடும். அப்போ ஒவ்வொரு மூமினும் அல்லாஹ்வையும் ரசூலையும் நேசிக்கக்கூடியவங்களிடத்துலதான் அவர் நேசம் காட்டணும். அவர் எவ்வளவுதான் தூரமானவரா இருந்தாலும் சரி, அவர் எவ்வளவுதான் அந்நியரா இருந்தாலும் சரி, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் எதிர்க்கக்கூடியவர்களிடத்துல அவன் பகைமை காட்ட வேண்டும், அவர்கள் எவ்வளவுதான் நெருக்கமானவர்களாக இருந்தாலும் சரி. இப்ப இமாம் அவர்கள் இதை ஆரம்பிக்கும் போது அறிந்து கொள், அப்ப பின்னாடி சொல்லக்கூடிய விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். அதனாலதான் என்ற ஒரு வார்த்தையை அவங்க சொல்லி பின்னாடி தான் சொல்லக்கூடிய விஷயத்தினுடைய ஒரு அழுத்தத்தை அதனுடைய ஒரு அடிப்படையை அவங்க நமக்கு புரிய வைக்கிறாங்க. நான் பின்னாடி சொல்லக்கூடிய விஷயம் ஒரு சாதாரண விஷயம் அல்ல, ரொம்ப முக்கியமான விஷயம். இயலம், அறிந்து கொள். சரி, இரண்டாவது, நம்ம இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கிறோம், நல்ல மார்க் அறிஞர்களுடைய பழக்கம் என்னன்னு சொன்னா, தங்களுடைய மாணவர்களுக்காக அவங்க துவா செய்வாங்க. அந்த மாணவர்களுடைய இல்முக்காக வேண்டி அவங்க துவா செய்வாங்க, அமலுக்காக துவா செய்வாங்க. அப்போ ஒரு இஹ்லாஸோட ஒரு மனிதர் வந்து தாவா கொடுக்கிறாரு, ஒரு மனிதர் வந்து நன்மையின் பக்கம் அழைக்கிறார் என்பதற்கு அர்த்தம் என்னன்னு சொன்னா, அவர் யாருக்கு தாவா கொடுக்கிறாரோ, யார மார்க்கத்தின் பக்கம் அழைக்கிறாரோ, அவருக்கு வந்து நல்ல பிரார்த்தனைகளை செய்து அவர் அழைப்பார். அப்ப அந்த அடிப்படையில தான் இமாம் அவங்க எந்த விஷயத்தை சொல்ல போறாங்களோ நமக்கு, அதுக்கு முன்னாடி என்ன சொல்றாங்க, அர்ஷத கல்லா, அர்ஷத நேர் வழி காட்டுவானாக, நல் வழி காட்டுவானாக. க, உனக்கு, அல்லாஹு அல்லாஹ், லீ தாஅதிஹி, அவனை வணங்குவதற்கு, அவனுக்கு கட்டுப்பட்டு நடப்பதற்கு. அப்ப இந்த இடத்துல இமாம் வந்து ரொம்ப தெளிவுபடுத்தி நமக்கு சொல்லிடுறாங்க, நான் சொன்ன அல்லது நான் எழுதுறேன் என்பதற்காக அல்ல, அல்லது அவர் சொல்றாரு இவர் சொல்றாரு என்பதற்காக அல்ல, நான் உன்னுடைய நேர்வழிக்கு துவா செஞ்சு நான் இதை எழுதுறேன், நீ இதை புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய். உனக்கு உண்மையிலேயே அல்லாஹ்வுக்கு கட்டுப்படணும் என்ற ஒரு எண்ணம் இருக்குமேயானால் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை நீ புரிந்து கொள்வாய். அப்ப தன்னுடைய இஹ்லாஸை வந்து இமாம் அவங்க வந்து இந்த வார்த்தையின் மூலமாக வெளிப்படுத்துகின்றார்கள். எனக்கு வந்து எந்த விதமான உள்நோக்கமும் கிடையாது, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட முஸ்லீம்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் எழுதுறேனே தவிர, எனக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு, எனக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு, எனக்குன்னு ஒரு வழி இருக்கு, அதை நீங்க பின்பற்ற வேண்டும், அதன்படிதான் நீங்க செயல்பட வேண்டும் என்பது இமாமுடைய நோக்கம் அல்ல. ஏன் நம்ம இந்த விஷயத்தை வந்து உங்களுக்கு இவ்வளவு தெளிவா சொல்ல விரும்புறோம்னு சொன்னா, இன்றைக்கு மக்கள் வந்து இந்த இமாமை ரொம்ப கெட்ட பேர் ஆளாக்கி வச்சிருக்கிறாங்க. யாரு? இந்த முஹம்மது பின் அப்துல் வஹாப்னு நம்ம படிக்கிறோமா இல்லையா? அவங்களுடைய புத்தகத்தை நீங்க பெரும்பாலும் கேள்விப்பட்டிருப்பீங்க, நீங்க தர்கா வணங்கக்கூடாது அல்லது தர்காக்கு போகக்கூடாதுன்னு சொன்னா உடனே உங்களை வஹாபின்னு சொல்லி மக்கள் சொல்றதை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அல்லது அவர் வஹாபிங்க, சவுதி அரசாங்கமா அது வஹாபி அரசாங்கம் அப்படின்னு சொல்றதை கேள்விப்பட்டிருப்பீங்க. வஹாபிகள்லாம் வந்து லண்டனுடைய பிரிட்டிஷ்காரங்களுடைய ஏஜென்ட்டுங்க, அவங்கெல்லாம் வந்து நபிமார்களை ஏற்றுக்க மாட்டாங்க, அவுளியாக்களை ஏற்றுக்க மாட்டாங்க, அப்படிலாம் கெட்ட பேர்களை மக்கள் சொல்லி பேசுறத நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். அப்ப இதெல்லாம் பொய்யுங்கிறத நம்ம இவங்களுடைய எழுத்தை கொண்டு நம்ம தெரிந்து கொள்ளலாம், இவங்களுடைய பிரச்சாரத்தை கொண்டு தெரிந்து கொள்ளலாம், இவங்களுடைய அமல்களை கொண்டு செயல்பாடுகளை கொண்டு நம்ம தெரிந்து கொள்ளலாம். யார் வந்து நமக்கு எதிராக இப்படி பிரச்சாரம் பண்றாங்களோ அவங்க தான் அந்த மாதிரி இருக்கிறாங்களே தவிர, அல்ஹம்துலில்லா, நம்ம அப்படி கிடையாது. இப்ப நம்முடைய கொள்கை என்ன என்பதை ஒவ்வொரு பாடத்திலையுமே ஆதாரத்தோடு தான் அங்க குறிப்பிடுறாங்களே தவிர, குரான் ஹதீஸுடைய ஆதாரம் இல்லாம எதையாவது சொல்றாங்களா? எதையும் சொல்றது இல்ல. சரி, குரான் ஹதீஸுடைய ஆதாரத்தை அப்படியே வெளிப்படையா அவங்க எடுத்து சொல்றாங்களா, அல்லது தங்களுடைய கொள்கைக்கு தகுந்த மாதிரி அதை வளைச்சு சொல்றாங்களா? வளைக்கிறதுக்கு வேலையே கிடையாது. தெளிவா தெரியக்கூடிய அர்த்தத்தை தான் நம்ம போதிக்கிறோமே தவிர, அதாவது இதாவதுன்னு நம்ம இஷ்டத்துக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்து நம்ம சொல்லக்கூடிய கொள்கைக்கு வளைச்சு கொண்டு வரக்கூடிய அவசியமே நமக்கு கிடையவே கிடையாது. தெளிவான குரானுடைய வசனத்தின் பக்கமும் தெளிவான ஹதீஸின் பக்கமும் தான் இமாம் அவர்கள் அழைத்தார்கள். அவங்களுக்கு தனியா ஒரு கொள்கையோ தனியா ஒரு மதுஹபோ கிடையாது. இவ வஹாபி கொள்கையை சேர்ந்தவன் சொல்லி சொன்னா அவங்க பொய் சொல்றாங்கன்னு விளங்கி சொல்லுங்க. வஹாபிகளுக்காக, அதாவது முஹம்மது பின் அப்துல் வஹாபுடைய அந்த மாணவர்களோ அவங்களுடைய பிரச்சாரத்தை மக்களுக்கு எடுத்து சொல்றவங்களோ, அவங்க என்ன முஹம்மது பின் அப்துல் வஹாபுன்னு அவர் உருவாக்கின பிரச்சாரத்தை அவங்க எடுத்து சொல்றாங்க? இல்ல, எதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரச்சாரம் செஞ்சாங்களோ அதுதான் அபூபக்கர் பிரச்சாரம் செஞ்சாங்க, அதுதான் உமர் பிரச்சாரம் செஞ்சாங்க, அதுதான் உஸ்மான் அலி பிரச்சாரம் செஞ்சாங்க, அதுதான் எல்லா சஹாபாக்களும் தாபீன்களும் பிரச்சாரம் செஞ்சாங்க. அந்த வழியில வந்த ஒவ்வொரு ஆலிமும் அந்த பிரச்சாரம் தான் செஞ்சாங்க. அதே வழியில வந்து இமாம் முஹம்மது பின் அப்துல் வஹாப் அவர்களும் அதே பிரச்சாரத்தை தான் செய்தார்களே தவிர அவங்க புது பிரச்சாரத்தை செய்யவில்லை. ஆனா அந்த காலத்துல வாழ்ந்த மக்கள், அதுக்கு முன்னாடி காலத்துல சில காலத்துல வாழ்ந்த மக்கள் இஸ்லாம் என்ற மார்க்கத்தை செதைச்சு வச்சிருந்தாங்க, இஸ்லாம் என்ற மார்க்கத்தை தங்களுடைய மன இச்சைக்கு ஏற்ப அவங்க மாற்றி வச்சிருந்தாங்க. அப்படிப்பட்ட மக்களுக்கு நபியினுடைய உண்மையான அழைப்பை இமாம் முஹம்மது பின் அப்துல் வஹாப் எடுத்து சொன்னது அவங்களுக்கு அவங்களுடைய வியாபாரத்துக்கு அவங்களுடைய சடங்கு சம்பிரதாயங்களுக்கு எதிராக இருந்ததுனால இந்த இமாமின் மேல அவங்க இட்டு கட்டினாங்க. இந்த இமாமின் மேல அவங்க பழி சொன்னாங்க. இது வந்து ஒரு தனிப்பட்ட அவருடைய கொள்கை என்பதாக சொல்லி மக்களை வந்து அவங்களுக்கும் அவங்க சொன்ன அந்த தாவாவுக்கும் எதிரிகளாக மாற்றினார்கள். அப்ப உண்மையிலேயே இமாம் அவர்கள் தனி ஒரு கொள்கைய போதிக்கவே இல்லை. கவனிக்கிறீங்களா, புரியுதுங்களா? ஓகே, இப்ப பாருங்க சொல்றாங்க, அர்ஷதக்கல்லா, அல்லாஹ் உனக்கு நல்வழி காட்டட்டும், அவனுக்கு கீழ்படிந்து நடப்பதற்கு. தாஅத் என்பதற்கு ரெண்டு பொருள் இருக்கு, ஒன்று வணங்குவது, இரண்டாவது கீழ்படிந்து நடப்பது. கீழ்படிந்து நடப்பதுன்னு சொல்லும் பொழுது இந்த வார்த்தை ரசூலுல்லாஹ்வோடையும் சேர்த்து சொல்லப்படும், அதாவது தாஅத் ரசூல், ரசூலுக்கு கீழ்படுகிறதுன்னு சொல்லி. வணங்குவது என்ற அர்த்தத்தில் வரும் பொழுது அல்லாஹ்வோட மட்டும்தான் இது சொல்லப்படும். சரி, இப்ப என்ன சொல்றாங்கன்னு சொன்னா இங்க பாருங்க, அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் ஒரு நபிதான், முதல் நபிதான். ஆனா அவங்களுக்கு வந்து தனியா சட்டங்கள், வணக்க வழிபாட்டுடைய சட்டங்கள், பொருளாதார சட்டங்கள்னு அல்லாஹால எதையுமே கொடுக்கல. ஏன்னா மக்கள் வந்து தெளிவா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்களோ அதே போல மக்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, பிரச்சனை இல்லாம இருந்துச்சு. பிரச்சனை எப்ப உருவானது, நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தார்கள் எப்ப உருவானாங்களோ அப்பதான் பிரச்சனை உருவாகுது, அதாவது ஷிர்க் உருவாகுது, பாவங்கள் உருவாகுது. அப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க முதல் முதல்ல ரசூலா அனுப்பப்படுறாங்க. அப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய காலத்துல மக்கள் நிறைய மாறு செஞ்சாங்க, பாவம் செஞ்சாங்க. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெள்ளத்தை அனுப்பி எல்லாரையும் அழிச்சிட்டான், சரிங்களா? அதுக்கு பிறகு வந்த நபி யாரு அப்படின்னு சொன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அப்ப இந்த இப்ராஹிம் நபியுடைய வம்சத்திலிருந்துதான் மற்ற நபிமார்கள் எல்லாம் பின்னாடி உருவாகுறாங்க. இப்ராஹிம் நபிக்கு ரெண்டு பிள்ளைங்க, இஸ்ஹாக் இஸ்மாயில். அந்த இஸ்ஹாக்குடைய வம்சத்திலிருந்து இஸ்ரவேலர்கள் வர்றாங்க, இஸ்ரவேலர்கள் தான் நிறைய நபிமார்கள் வர்றாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்து கடைசி நபியாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. அப்ப இந்த இப்ராஹிம் நபியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பேர் என்னன்னு சொன்னா அபுல் அம்பியா, நபிமார்களுடைய தந்தை என்று பேர். அதே போல இந்த இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹு தஆலா கொடுத்த விசேஷமான பேர் என்னவென்று சொன்னா ஹலீலுல்லாஹ். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா அன்-நிஸா குறித்து கொள்ளுங்க, நான்காவது அத்தியாயத்தினுடைய 125வது வசனம், அல்லாஹு தஆலா சொல்கிறான், வத்தகதல்லாஹு இப்ராஹிம ஹலீலா, அல்லாஹு தஆலா இப்ராஹிமை தனது நண்பராக எடுத்துக்கொண்டான். அல்லாஹு தஆலா இப்ராஹிமை தன்னுடைய நண்பனாக எடுத்துக்கொண்டான், தனது நண்பனாக ஆக்கிக்கொண்டான். நான்காவது அத்தியாயத்தினுடைய 125வது வசனம். இப்ப பாருங்க, அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்துல ஒரு பெரிய மதிப்பு மரியாதை இருக்கு, கவனிக்கிறீங்களா? சரி, அது என்ன மதிப்பு மரியாதைன்னு சொன்னா, ஒன்று அல்லாஹு தஆலா அவர்களை தன்னுடைய ஹலீல் என்ற உற்ற நண்பனாக எடுத்துக்கொண்டதாக அல்லாஹு தஆலா அவர்களை போற்றி புகழ்ந்து சொல்கிறான். இதை நம்ம நம்பிக்கை கொள்ளணும், ஈமான் கொள்ளணும். அதே போலதான் நம்ம இப்ராஹிம் நபிய ரொம்ப மரியாதையா பேசணும், ரொம்ப மரியாதையாக அவர்களை நாம் நம்முடைய வார்த்தைகள்ல கொண்டு வரணும், அவங்க மேல அந்த அளவுக்கு நம்மளும் பாசம் வைக்கணும். ஏன், அல்லாஹ் பாசம் வச்சிருந்தான், அல்லாஹு தஆலா பாசம் வச்சதுனால அவங்கள ஹலீலாக உற்ற நண்பனாக எடுத்துக்கொண்டான். அதே போலதான் நம்மளும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ரொம்ப மதிச்சு அவங்க மேல ரொம்ப அன்பு வைக்கணும். சரி, இப்ப இந்த இப்ராஹிம் நபியை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல எப்படி சொல்றான் அப்படின்னா, நீங்க முதலாவது அத்தியாயம் சூரா அல் பக்ரா, சரிங்களா? இந்த சூரா அல் பக்ராவுடைய 130-132 வரைக்கும் உள்ள வசனங்களை எடுத்து படிச்சு பாருங்க. அப்ப அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்றா, இப்ராஹிம் நபியுடைய கொள்கை, அந்த கொள்கையை யாரு மறுக்கிறாங்களோ அவன் ஒரு கடைந்தெடுத்த முட்டாளா இருப்பான். அவன் பெரிய ஐஏஎஸ்ஸா இருந்தாலும் சரி, ஐபிஎஸ்ஸா இருந்தாலும் சரி, ஃப்ளைட் ஓட்டுற பைலட்டா இருந்தாலும் சரி, அல்லது கப்பல் ஓட்டுற பைலட்டா இருந்தாலும் சரி, அல்லது பெரிய சயின்டிஸ்டா இருந்தாலும் சரி, யாரெல்லாம் இப்ராஹிம் நபியுடைய மார்க்கத்தை ஏற்க மறுக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடைய பார்வையில யாரு, கடைந்தெடுத்த முட்டாளங்களா. இல்லாமன் சஃபிஹ நஃப்ஸஹு, ரொம்ப கடைசி மடைய, கடைஞ்செடுத்த மடையன்னு நம்ம தமிழ்ல சொல்றோம் பாருங்க. அப்ப இப்ராஹிம் நபி வந்து அல்லாஹ்வால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருத்தர் என்பதையும் அந்த வசனத்துல சொல்றான். மறுமையில ரொம்ப உயர்ந்த நல்லவர்கள் ஒருவர் என்றும் அதே வசனத்துல அல்லாஹ் சொல்றான். அப்ப அந்த இப்ராஹிம் நபியுடைய கொள்கை என்ன இருந்தது என்று சொன்னா, அல்லாவை மட்டுமே நீ வணங்கணும் அப்படின்னு அல்லாஹ் அந்த இப்ராஹிம் நபிக்கு கட்டளை இடுறான். அப்ப இப்ராஹிம் நபி சொன்னாங்க, அல்லாவே ரப்புல் ஆலமீனே, நான் உன்னை மட்டும்தான் வணங்குவேன், உனக்கு இணை வைப்பதை நான் செய்யவே மாட்டேன், அப்படிப்பட்ட ஒரு வாடை கூட என் மீது வீசாமல் நான் பார்த்துக் கொள்வேன் அப்படின்னு சொல்லி இப்ராஹிம் நபி அல்லாஹ்விடத்துல வாக்கு சொல்றாங்க. வாக்கு சொல்லிட்டு தன்னுடைய பிள்ளைகள், அவங்களுடைய பிள்ளைகள் யாரு, இந்த ரெண்டு பிள்ளைகளுக்கும் அதே வசியத்தை செய்யறாங்க. அந்த ரெண்டு பிள்ளைகளும் தங்களுடைய பிள்ளைகளுக்கும் அதே வசியத்தை செய்யறாங்க. அப்ப அதுலதான் யாக்கூப் அவங்க வர்றாங்க. யாக்கூப் யாரு, இப்ராஹிம் நபியுடைய மகனார் இஸ்ஹாக்குடைய மகனார் தான் யாக்கூப். இவங்களுக்கு இன்னொரு பேரு இஸ்ராயில். அப்ப இந்த யாக்கூப் நபியும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு அதே வசியத்தை சொல்றாங்க, பிள்ளைகளே அல்லாஹ் உங்களுக்கு அல்லாஹ்வுக்கு கீழ்படியக்கூடிய இந்த மார்க்கத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறான், எனவே அல்லாஹ்வை மட்டும் வணங்கியவர்களாக இருக்கும் நிலையில் தவிர நீங்கள் மரணித்து விட வேண்டாம். சரி, அப்படிப்பட்ட ஒரு நபிதான் யாரு, இப்ராஹிம் நபி. அப்ப அல்லாஹுவை மட்டும் வணங்கி வழிபட வேண்டும் என்ற கொள்கையை மக்களுக்கு இரண்டாவதாக ஆழமாக போதித்தவர், அதற்காக பல சோதனைகளை அவர் சந்தித்தவர், பல சோதனைகளை வென்றவர், பல சோதனைகளிலே தன்னை ஆக்கி கொண்டவர், அப்படிப்பட்ட ஒரு நபிதான் இப்ராஹிம் நபி. அவருக்கு அல்லாஹு தஆலா அதனால கொடுத்த அந்தஸ்து என்ன, கலீல் என்ற ஒரு அந்தஸ்து கொடுத்தான், இமாம் என்ற ஒரு அந்தஸ்து கொடுத்தான். இரண்டாவது அந்தஸ்து என்ன, இமாம். இன்னி ஜாஇலுக லின்நாஸி இமாமா, இப்ராஹிமே நாம் உங்களை மக்களுக்கு இமாமாக ஆக்கப் போகிறோம். அதுவும் அதே சூரா அல் பக்ரால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றா, நூத்தி இறங்கி வர்றேன் சொல்றாங்க. சரிங்களா, 124வது வசனம், இரண்டாவது அத்தியாயத்துல 124வது வசனத்துல அல்லாஹ் ஹலீல் என்று இப்ராஹிம் நபியை சொல்றது, நாலாவது அத்தியாயத்துல 125வது வசனம் அல்லாஹ் இப்ராஹிம் நபியை இமாம் என்று சொல்வது சூரா அல் பக்ரா இரண்டாவது அத்தியாயத்துல 124வது வசனம். சரி, அப்ப இப்ராஹிம் நபி அல்லாஹ்வுடைய ஹலீல், நமக்கெல்லாம் அவங்க யாரு, நமக்கெல்லாம் யார் அவங்க, இமாம். நம்ம கவனிக்கலன்னு நினைக்கிறேன், அது எனக்கு தெரியுது, உங்களுடைய கவனங்கள்லாம் அங்கங்க திரும்புதுன்னு நினைக்கிறேன். அப்ப அவங்க வந்து ஹலீலாக இருக்கிறாங்க, நமக்கெல்லாம் இமாமா இருக்கிறாங்க. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் ஒரு கட்டளையை கொடுக்கிறான். அப்ப நம்முடைய நபிக்கு அல்லாஹ் கொடுத்த கட்டளை யாருக்கும் கொடுக்கப்பட்ட கட்டளையை போன்று நமக்கும் கொடுக்கப்பட்ட கட்டளையை போன்று. சூரத்து நஹல் 16வது அத்தியாயம் 123வது வசனம், அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், சும்ம அவ்ஹைனா இலைக்க, நபியே நாம் உங்களுக்கு வஹி மூலமாக கட்டளை கொடுத்திருக்கிறோம், அனித்தபி மில்லத இப்ராஹிம ஹனீஃபா, அனித்தபி கண்டிப்பாக நீங்கள் பின்பற்றுங்கள் இப்ராஹிமுடைய கொள்கையை, ஹனீஃபன் எப்படி பின்பற்ற வேண்டும், ஷிர்கிலிருந்து முற்றிலும் விலகியவராக, இணை வைத்தலிருந்து முற்றிலும் விலகியவராக நீங்கள் பின்பற்றுங்கள். அல்லது இப்ராஹிம் நபி அப்படி இருந்தார், ஒமா கானமினல் முஷ்ரிகீன், அவர் இணை வைப்பவர்களில் ஒருவராக இருக்கவில்லை. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய இடங்கள் நீங்க வந்து குர்ஆன்ல தேடி பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லா இடங்கள்லையும் இந்த ஹனீஃபங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுவதை நீங்க பார்த்திருக்கலாம். இப்ப பாருங்க, உதாரணத்துக்கு சூரா ஆலு இம்ரான் 3வது அத்தியாயம் 95வது வசனம், அதே போல சூரா அன்-நிசா 4வது அத்தியாயத்தினுடைய 125வது வசனம், அதே போல சூரா அல்-அன்ஆம் 6வது அத்தியாயத்தினுடைய 161வது வசனம், அதே போல 16வது அத்தியாயத்தினுடைய 120வது வசனம். இப்ப நம்ம சொன்னது 16வது அத்தியாயத்தினுடைய 100, கொஞ்சம் முன்னாடி சொன்னமே 123, புரியுதுங்களா? இப்ப நம்ம சொல்றது சூரா நஹலுடைய சேம் அத்தியாயத்தினுடைய 120வது வசனம். அப்ப இந்த வசனங்கள் எல்லாம் அல்லாஹு தஆலா இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பற்றி சொல்லும் பொழுது என்ன வார்த்தையை சேர்த்து சேர்த்து சொல்லுகின்றான், ஹனீஃப், ஹனீஃபன் என்ற வார்த்தையை அல்லாஹ் சேர்த்து சொல்கிறான். அப்ப ஹனீஃப் என்பதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம அநேகமா முன்கூட்டி சொல்லியிருப்போம் நினைக்கிறேன், மூன்று அர்த்தங்கள் வரும். ஒன்று, ஷிர்கிலிருந்து விலகியவர்கள். இரண்டாவது, அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்கக்கூடியவர்கள். மூன்றாவது, இஸ்லாமிய கொள்கையில் மிக மிக உறுதியாக இருப்பவர். அப்ப இந்த மூன்று அர்த்தங்களையும் உள்ளடக்கிய ஒரு வார்த்தை தான் ஹனீஃப் என்ற வார்த்தை. அப்ப இப்ராஹிம் நபியுடைய கொள்கை என்ன? ஹனீஃபியா. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப இப்ராஹிம் நபியுடைய கொள்கை ஹனீஃபியா. அப்ப இப்ராஹிம் நபியுடைய கொள்கையாகிய ஹனீஃபியா என்பது என்னன்னு சொன்னா, அன்தஹு அல்லாஹ்வை மட்டுமே, அவன் ஒருவனை மட்டுமே நீ வணங்குவது. எப்படி வணங்குவது? முஹ்லிசன், பரிசுத்தப்படுத்தியவனாக, கலப்படமாக்காதவனாக. எதை? அத்தீன, மார்க்கத்தை. யாருக்கு பரிசுத்தமாக்கி? லஹு, அவனுக்கு. முஹ்லிசன் லஹுத்தீன். அப்ப வணக்க வழிபாட்டை அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே கலப்பற்ற முறையில் பரிசுத்தமாக்கி வணங்குவதுதான் இப்ராஹிம் நபியுடைய கொள்கையாகிய ஹனீஃபியா என்பது. நல்ல தெளிவா புரிந்து கொண்டீங்களா? சரி. அப்ப வபிதாலிக்க, இந்த ஹனீஃபியா கொள்கையை தான் அல்லாஹு தாலா கட்டளையிட்டிருக்கிறான் எல்லா மக்களுக்கும். வபிதாலிக்க அமர் அல்லாஹு ஜமீஅன் நாஸி, இந்த கட்டளையை தான் எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இன்னும் வஹலகஹும் லஹா, இந்த கொள்கைக்காகத்தான் அல்லாஹு தாலா உலக மக்கள் எல்லோரையும் படைத்தும் இருக்கின்றான். அப்ப இது தவிர இரண்டாவது ஒரு நோக்கமே கிடையாது உலக மக்கள் படைக்கப்பட்டதற்கு. அப்ப அல்லாஹு தாலா அவர்களை படைத்ததும் இதற்காகத்தான், அல்லாஹு தாலா அவர்களுக்கு ஏவி இருப்பதும் இதைத்தான், அல்லாஹு தாலா அவர்களை படைத்திருப்பதும் எதற்காகத்தான்? இந்த ஹனீஃபியாவுக்காகத்தான். அல்லாஹு தாலா அவர்களுக்கு கட்டளையிட்டதும் எதுதான்? இந்த ஹனீஃபியா தான். இப்ப பாருங்க, சூரா அஸ்-ஸாரியாத் 51வது அத்தியாயத்தினுடைய 56வது வசனம், வமா ஹலக்துது, நான் படைக்கவில்லை, அல் ஜின்ன, ஜின் வர்க்கத்தை. அப்ப இவங்க தான் நமக்கு முன்னாடி படைக்கப்பட்டவங்க, அதனால அவங்கள அல்லாஹ் சொல்லிட்டான். இரண்டாவது, வல் இன்ச, மனு வர்க்கத்தை, அதாவது மனிதர்களை. அப்ப ஜின்களையும் மனிதர்களையும் நான் படைக்கவில்லை. அப்ப படைக்கவில்லைன்னு அல்லாஹ் சொல்றானே, அவன் தான் படைச்சிருக்கிறான். நோக்கத்தை அல்லாஹ் சொல்றவன், அதாவது வேறு எந்த நோக்கத்துக்காகவும் நான் படைக்கவில்லை. இல்லா லியபுதூன், இல்லா தவிர, லியபுது, அவர்கள் வணங்க வேண்டும், நீ என்னை மட்டுமே. அங்க நீக்கு பக்கத்துல ஒரு யா ஒன்னு இருக்கும், நீன்னு இருக்கும். அரபியில அந்த யாவை எடுத்துருவாங்க. குரான்ல இந்த மாதிரி நிறைய இடங்கள் வரும். எங்கெல்லாம் குரான்ல முடியும் பொழுது நூனுக்கு கசராவா இருக்குதோ அங்க ஒரு யா இருக்கும். புரியுதா? அதே போல ரப்புங்கிற வார்த்தைக்கு எங்கெல்லாம் கசரா இருக்குதோ அங்கேயும் ஒரு யா இருக்கும். யாபுதுன்னு இருக்கா? இங்க அசல்ல எப்படி இருக்குன்னு சொன்னா இந்த ஒரு யாவோட இருக்கும். என்ன செஞ்சிருவாங்க அரபியில, அந்த நிப்பாட்டுறது லேசாக இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி இந்த யாவை எடுத்துருவாங்க. அப்ப இந்த யா இருக்குங்கிறத நமக்கு எது சொல்லிக் கொடுக்குன்னு சொன்னா, இந்த நூன் இருக்கு பாருங்க, இந்த கசர் செய்யப்பட்ட நூன் இருக்கா இல்லையா, அந்த நூன் வந்து அங்க ஒரு யா இருக்குங்கிறத நமக்கு உணர்த்தும். இது நீங்க குரான்ல நீங்க நிறைய இடங்கள்ல இருப்பதை பார்க்கலாம். நீங்க நாளைக்கு கண்டுபிடிச்சு ஒரு மூணு இடங்களை எழுதிட்டு வாங்க. சரி, இப்ப கவனிங்க. அப்போ மானா யாபுதூன், யாபுதூன் என்றால் என்ன அர்த்தம்? யு வஹிதூன், தௌஹீத், என்னை ஒருவனை மட்டுமே வணங்குவது. அப்ப என்னை வணங்குவதற்காக மட்டுமே அல்லாஹ் படைச்சிருக்கேன்னு சொல்றதுல இருந்து நமக்கு என்ன தெரிய வருது? அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்குவது. அப்ப மற்றவங்களையும் வணங்கலான்னு சொன்னா அப்ப அது படைக்கப்பட்ட நோக்கமாக ஆகுமா? அது அல்லாஹு தஆலா இவ்வளவு தெளிவா சொல்லுவானா? அதான், அல்லாஹையும் வணங்கலாம் மற்றவங்களையும் வணங்கிக்கலாம்னு சொன்னா அதை வந்து அல்லாஹு தஆலா நோக்கமாக சொல்லியிருக்கான்னு சொன்னா அர்த்தம் கிடையாது. அப்ப அப்ப அல்லாஹு தஆலா வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ, ஜின்களையும் மனிதர்களை நான் படைக்கவில்லை என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப அவன் தான் படைச்சிருக்கிறான். அப்ப எதை பத்தி அல்லாஹ் இங்க சொல்ல வர்றான்? நோக்கத்தை, அதாவது வேறு எந்த நோக்கத்துக்காகவும் படைக்கவில்லை. அப்ப என்ன நோக்கம்? இல்லா லியபுதூன், என்னை வணங்க வேண்டும். அப்ப இந்த இடத்துல அல்லாஹ்வையும் வணங்கலாம் மற்றவங்களையும் வணங்கலாம்னு சொன்னா அப்ப இந்த இடத்துல வாசகத்தினுடைய கருத்து சரியா வருமா? வராது. என்னை வணங்குவதற்காகவே தவிர வேறு எதற்காகவும், அதாவது வேறு எந்த ஒன்றை வணங்குவதற்காகவும் நான் ஜின்களை மனிதர்களை படைக்கவில்லை. அப்ப என்ன விளங்குறோம் அங்கிருந்து? அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்குவதற்காக, அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வழிபடுவதற்காகத்தான் அல்லாஹு தஆலா படைப்புகளை மனிதர்களை ஜின்களை படைத்திருக்கிறான் என்பதை இந்த வசனத்திலிருந்து நம்ம ரொம்ப தெளிவாக விளங்கிக் கொள்கிறோம். இப்போ மானா யஅபுதூன், யஅபுதூன் என்பதனுடைய அர்த்தம் யுவஹிதூன். சரி, அப்ப அடுத்து சொல்றாங்க வஅஅஸமு மா அமரல்லாஹு பிஹி. அப்ப எப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா படைப்புகளை படைத்ததும் அவனை வணங்குவதற்காக, படைப்புகளுக்கு அவன் கட்டளையிட்டிருப்பதும் அவனை வணங்குவதுதான் என்று இருக்கும் பொழுது, அப்ப அல்லாஹுடைய கட்டளைகள்லையே ரொம்ப 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 பெரிய கட்டளை எது? தௌஹீது. அப்ப சொல்றாங்க தௌஹீதுனா என்னங்க அப்படின்னா, அது வந்து நீங்க வந்து ஒரு ரிஜிஸ்டர் ஜமாத்து கிடையாது. இன்னைக்கு அப்படி ஆகி போச்சு. தௌஹீதுனா என்னன்னு சொன்னா அது இந்த அரண்மனைக்காரத்தருடைய ரிஜிஸ்டர் ஜமாத்துன்னு விளங்கிக்கிறாங்க. அது ஒரு மடத்தனமான வார்த்தை. இந்த தௌஹீதுங்கிற பேரை யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது, யாரும் ரிஜிஸ்டர் பண்ணிக்க முடியாதுங்க. இது அல்லாஹுவை மட்டும் வணங்கி வழிபடக்கூடிய ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் சொந்தமானது. புரியுதுங்களா? சரி, இப்ப அவங்க தங்களுக்கு இதை பேருன்னு வைத்துக் கொண்டதுனாலயே ரொம்ப பேர் தௌஹீதுன்னு சொல்ல பயப்படுறாங்க. நமக்கு அதை பத்தி பிரச்சனை கிடையாது. அல்லாஹு தஆலா ஏவிய கட்டளைகளிலேயே மிக மிக பெரிய கட்டளை என்னவென்றால் அத் தௌஹீது, தௌஹீது தான். அப்ப தௌஹீதுனா என்ன? தௌஹீது என்பது இஃப்ராதுல்லாஹி பில் இபாதத்தி. இஃப்ராதுன்னு சொன்னா ஒருமைப்படுத்துவது. ஃபர்துன் என்பதிலிருந்து நம்ம அரபி பாடம் நடத்தும்போது முஃப்ரது சொல்லியிருக்கோம் பாருங்க. முஃப்ரது தஸ்னியா ஜம்முன்னு சொன்னமா இல்லையா? அந்த முஃப்ரதுனுடைய வேறு சொல்லுதான் இஃப்ராத். அதாவது ஃபர்து, மேக் சிங்கிள். அந்த இஃப்ராதுக்கு அர்த்தம் மேக் சிங்கிள், ஒருமையாக ஆக்கிவிடு, ஒன்றாக ஆக்கிவிடு. அல்லாஹுவை ஒருவனாக ஆக்கிவிடுவது. அல்லாஹ் ஒருவன் தான், நம்ம ஒன்றும் ஒருவனாக்க போறது இல்லை. அதாவது பில் இபாதத்தி, வணக்க வழிபாட்டை கொண்டு அல்லாஹுவை ஒருவனாக்குவது. அதாவது அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்குவது. சரி, அப்ப அல்லாஹ்வுடைய கட்டளைகள்லயே மிக மிக பெரிய கட்டளை தௌஹீத் என்று சொன்னா, அல்லாஹ் தடுத்த பாவங்கள்லயே மிக மிக பெரிய பாவம் எது? ஷிர்க். அப்ப ஷிர்க்னா என்ன? அல்லாஹ்வுடன் வேறொருவரை அழைப்பது, அல்லாஹ்வுடன் வேறொருவரை வணங்குவது. ரெண்டுமே சொல்லலாம். இப்ப கவனிங்க, என்பதனுடைய அர்த்தம் யுவஹிதூன், அதாவது என்னை ஒருவனை மட்டுமே அவர்கள் வணங்க வேண்டும் என்பதாகும். வஅஅஸமு மா அமரல்லாஹு பிஹி. வஅஅஸமு மிக மகத்தான விஷயம். எதில் மகத்தானது? மா அமரல்லாஹு பிஹி, எதை அல்லாஹ் ஏவினானோ அதில் மிக மகத்தான விஷயமாவது அத் தௌஹீது, தௌஹீதாகும். வஹுவ, அந்த தௌஹீத் என்றால் அதாவது இஃப்ராதுல்லாஹி, அல்லாஹுவை ஒருவனாக ஆக்குவது. பில் இபாதத்தி, வணக்க வழிபாட்டின் விஷயத்திலே. மிக மகத்தானது, மிகப்பெரியது. எதில் மிகப்பெரியது? மானஹா அன்ஹு, எதிலிருந்து அல்லாஹ் தடுத்தானோ அதில் மிகப்பெரியது அஷ்ஷிர்கு, இணை வைத்தலாகும், சேர்த்து விடுவதாகும். வகுவ, சேர்த்து விடுவது, இணை வைத்தல் என்றால் என்ன? அது தாவத்து கைதிஹி, அவன் அல்லாதவரை அழைப்பது, அவன் அல்லாதவரை வணங்குவது. மஹு, அவனுடன். அப்ப அல்லாஹ்வுடைய கட்டளைகளிலேயே பெரிய கட்டளை என்ன? தௌஹீத். அல்லாஹ் தடுத்த பாவங்களிலேயே மிக மிக பெரிய பாவம் இது, ஷிர்க். அப்ப தௌஹீத் என்றால் என்ன? ஆமா, அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்குவது, வணக்க வழிபாட்டில் அல்லாஹ் ஒருவனை மட்டுமே நிறுத்துவது. அல்லாஹ் ஷிர்க் என்றால் என்ன? அல்லாவுடன் வேறொருவரை வணங்குவது, அல்லாவுடன் வேறொருவரை அழைப்பது. இப்ப அதுக்கு தான் ஆதாரம் சொல்றாங்க, நான்காவது அத்தியாயத்தினுடைய 36வது வசனம். வஅபுதுல்லா, அல்லாஹுவை வணங்குங்கள். வலா சுஷ்ரிகு பிஹி ஷைஆ, அவனோடு வேறு எந்த ஒன்றையும் நீங்கள் இணையாக ஆக்கிவிடாதீர்கள். சரி, இப்ப இந்த விஷயங்களை நீங்க புரிந்து கொண்டா உங்களுக்கு ஒரு சில விளக்கங்களை நம்ம சொல்றோம், ஒரு சில குர்ஆன் ஆயத்துக்களை சொல்றோம், அதை எழுதி கொள்ளுங்கள். இன்றைய நம்ம படித்த கடைசி பாடத்தில் அன்னல் ஹனீஃபியத மில்லத இப்ராஹிம் அன் தஅபுதல்லாஹ், அல்லாஹ் ஒருவனை மட்டும் நீ வணங்குவது என்ற வார்த்தை இருக்கு. அப்ப அந்த தஅபுத் என்பதிலிருந்து இபாதத்துங்கிற வார்த்தை வந்துச்சு, சரியா? இப்ப கடைசியா படிச்சதுல பாருங்க, இஃப்ராதுல்லாஹி பில் இபாதத்தி. சரி, அப்ப இபாதத் என்றால் என்ன என்று ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கு பதில் சொல்றேன், எழுதி கொள்ளுங்க, கவனமா கவனிச்சுக்கங்க. அல் இபாதத்து இஸ்முன் ஜாமிஉன் லிகுல்லி மா யுஹிப்புஹுல்லாஹு வ ரசூலுஹு வ யர்தாஹு மினல் அக்வாலி வல் அஅமாலி அல்லாஹிரதி வல் பாத்தினதி. அல்இபாதத்து இஸ்முன் ஜாமிஉன் லிகுல்லி மா யுஹிப்புஹுல்லாஹு وَرَسُولُهُ وَيَرْضَاهُ مِنَ الْأَقْوَالِ وَالْأَعْمَالِ الظَّاهِرَةِ وَالْبَاطِنَةِ. இந்த விளக்கத்தை இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க. இபாதத் என்றால் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் விரும்பக்கூடிய, திருப்தி கொள்ளக்கூடிய, வெளிரங்கமான உள்ரங்கமான எல்லா அமல்களும் எல்லா செயல்களும் எல்லா வார்த்தைகளும் எல்லா வார்த்தைகளையும் உள்ளடக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு பெயராகும். இபாதத் என்பது இஸ்முன் ஒரு பெயரு, ஜாமியுன் உள்ளடக்கிக் கொள்ளக்கூடியது. எதை? லிகுல்லிமா, ஒவ்வொன்றையும். எந்த ஒன்று? யுஹிப்புஹுல்லாஹ், அல்லாஹ் விரும்புகிறான். ரசூலுஹு, இன்னும் ரசூல் விரும்புகிறார்கள். உயர்ந்தாக இன்னும் திருப்தி அடைகிறார்கள். அதை அதாவது மினல் அக்வால், சொற்கள், ஒல் அமால், செயல்கள். எப்படிப்பட்ட செயல்கள்? அல்லாஹிரத்தி ஒல் பாத்தினத்தி, வெளிப்படையான அல்லது மறைவான. அது உள்ளம் சம்பந்தப்பட்ட, நம்ம ஏற்கனவே சொல்லி கொண்டு வந்திருக்கிறோம் உங்களுக்கு. செயல்கள்ல உள்ளத்துல நம்ம நினைக்கிறதையும் செயல்கள்ல கொண்டு வருவோம். அது உள்ளத்துடைய செயல்கள் அடிப்படையில் நம்முடைய கைகள் கால்களால செய்யக்கூடிய விஷயங்களையும் செயல்கள்ல வரும். அது வெளிப்படையான செயல்கள். அப்ப அல்லாஹும் ரசூலும் விரும்பக்கூடிய சொற்கள், அதே போல எல்லா விதமான செயல்கள், இதுக்கு என்ன சொல்லப்படும்? இபாதத் என்பதாக சொல்லப்படும். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இபாதத்துக்காகத்தான் நம்மை படைத்திருக்கிறான். இப்ப அல்லாஹ்வுடைய படைப்புகள்ல எல்லா படைப்புமே அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருக்கு. எல்லா படைப்புகளும் அல்லாஹ் ஒருவனை வணங்கி கொண்டிருக்கிறது. இந்த இபாதத்துல ரெண்டு வகையாக மார்க்க அறிஞர்கள் சொல்றாங்க. ஒன்று இபாதத்துன் கௌனியத்துன், இபாதத்தை ரெண்டு வகையா சொல்றாங்க. ஒரு வகை இபாதத்துன் கௌனியத்துன், இரண்டாவது இபாதத்துன் ஷரியத்துன். இப்ப இந்த இபாதத்துன் கௌனியத்துன் என்பதுல காஃபிர்களும் வந்துருவாங்க, முஷ்ரிக்களும் வந்துருவாங்க. இதுல யாருமே அல்லாஹ்க்கு மாறு செய்ய முடியாதுங்க. அதாவது என்ன இபாதத்துன் கௌனியத்துனா? என்ன? அல்லாஹ் படைச்ச அந்த இயற்கையான அமைப்பு, இதுல எல்லாருமே அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும். எப்படி? வாயை அல்லாஹ் படைச்சிருக்கிறான் சாப்பிடுறதுக்காக, மூக்க அல்லாஹ் படைச்சிருக்கிறான் நுகர்வதற்காக, காது அல்லாஹ் படைச்சிருக்கிறான் கேட்கறதுக்காக. இப்ப யாராவது மாத்த முடியுமா? இத முடியுமா? முடியாது. அப்ப என்ன தெரியுது? இந்த விஷயத்துல எல்லாருமே அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர்கள் தான். எப்படி வந்து சூரியன் சந்திரன் எல்லாம் கட்டுப்பட்டு இருக்குதோ அதே போல எல்லாமே கட்டுப்பட்டு தான் இருக்கு. சரி, இரண்டாவது இருக்கு இபாதத்துன் ஷரியத்துன். இரண்டாவது இபாதத்துன் ஷரியத்துன். இபாதத்துன் ஷரியத்துனா என்ன? அல்லாஹு தாலா ஒரு கட்டளை கொடுத்திருப்பான், மார்க்க அடிப்படையில அல்லாஹு தாலா ஒரு கட்டளை கொடுத்திருப்பான். அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடப்பதா அல்லது மாறு செய்யறதான்னு சொல்லி, கீழ்ப்படிந்து நடந்தால் அது இபாதத்து, கீழ்படியவில்லை என்றால் அது குஃபர். இப்ப உதாரணமா அல்லாஹு தஆலா அவனை நம்புங்க அப்படின்னு ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறான், அவனை தொழுங்கள் என்று அல்லாஹ் கட்டளை கொடுத்திருக்கிறான், நோன்பு வையுங்கள் என்று அல்லாஹ் கட்டளை கொடுத்திருக்கிறான். இப்ப இப்படிப்பட்ட இபாதத்தை பொறுத்த வரைக்கும் இது அடியானுடைய விருப்பத்தின்படி அல்லாஹ் விட்டுட்டான். நீ விரும்புனா இபாதத்து பண்ணு, விரும்புனா நீ இபாதத்தை விடு, அதுக்குண்டான நீ கூலிய நீ மறுமையில் அடைய போற. ஃபமன் ஷா ஃபல்யூமின் வமன் ஷா ஃபல்யக்ஃபுர். யார் விரும்புகிறார்களோ அவர்கள் ஈமான் கொள்ளட்டும், யார் விரும்புகிறார்களோ அவர்கள் மறுத்து கொள்ளட்டும். ஃபமன் ஷா ஃபல்யூமின் வமன் ஷா ஃபல்யக்ஃபுர். 19வது அத்தியாயத்தினுடைய 29வது வசனம், وَقُلِ الْحَقُّ مِنْ رَبِّكُمْ فَمَنْ شَاءَ فَلْيُؤْمِنْ وَمَنْ شَاءَ فَلْيَكْفُرْ. அப்ப இபாதத்தில் எத்தனை வகை இருக்கு? ரெண்டு வகை, ஒன்று கவுனியா, இரண்டாவது ஷர்இயா. அப்ப கவுனியாங்கிற இபாதத்தை கவுனியாங்கிற அடிப்படையில் எல்லாருமே அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு தான் நடக்கணும். அதான் மலிக்கின்னார். எல்லாருமேலையும் அல்லாஹ்வுடைய ஆட்சி தான் இருக்குது, வேற யாரும் ஆட்சி செய்ய முடியாது. அவன் எவ்வளவுதான் சிலைய வணங்கினாலும் சரி, சிலுவையை வணங்கினாலும் சரி, அவன் மீது ஆட்சி செய்யக்கூடியவன் யாரு? அல்லாதான். அல்லாதான் உருவங்களை படைக்கக்கூடியவன், உடலுக்கு அல்லாஹ் கட்டளை போடக்கூடியவன், ஆணா பெண்ணா என்று நிர்ணயிக்கக்கூடியவன், எல்லாம் அல்லாஹ்வுடைய கட்டளைப்படிதான் போயிட்டே இருக்கும். மனிதன் அந்த அல்லாஹ்வுடைய கட்டளைப்படிதான் அவன் செயல்பட முடியும். கையை அல்லாஹ் பிடிக்கிறதுக்காக படைச்சிருக்கிறான், காலை அல்லாஹ் நடக்கிறது தான் படைச்சிருக்கிறான். இப்ப ஒரு அறிவாளி நான் கையால நடப்பேன்னு சொல்லிட்டு ரோட்ல கையால் நடந்து போக முடியுமா? முடியாது. அப்ப இந்த விஷயத்துல எல்லாருமே அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவங்க தான். ஆனா சொர்க்க நரகம் என்பது இதை வைத்து கிடையாது. சொர்க்க நரகம் எதை வைத்து? இபாதத்தும் ஷரியத்தும். இபாதா ஷரியாவை வச்சுதான் சொர்க்கம். இபாதா ஷரியாவை செஞ்சா சொர்க்கம், இபாதா ஷரியாவை செய்யலன்னு சொன்னா அவங்களுக்கு நரகம். அல்லாஹு தாலா ஏவிய கட்டளைகளிலே பெரிய கட்டளை எது என்று சொன்னாங்க? தௌஹீத். இப்ப இந்த தௌஹீத மூன்று விஷயமா நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது தௌஹீதுக்குள்ளார மூன்று அம்சங்கள் இருக்கணும். அப்ப அந்த மூன்று அம்சங்கள் முழுமையா ஒன்று சேர்ந்தால்தான் அது முழுமையான தௌஹீதா இருக்கும். அந்த மூன்றுல எந்த ஒன்று தவறிவிட்டாலும் அந்த தௌஹீத் அல்லாஹுவால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட முழுமையான தௌஹீதாக இருக்காது. அந்த மூன்று விஷயம் என்னன்னு சொன்னா, முதலாவது பாருங்க, தௌஹீதுடைய வகைகள். அதுல முதலாவது வகை தான் படிங்க, இஃப்ராதுல்லாஹி பில் ஹல்கி வல் முல்கி வத்தத்வீரி. அது அல் முல்குன்னு படிக்கலாம், வல் மில்குன்னு படிக்கலாம். சரி, அதாவது ஹல்க் என்றால் படைப்பது, வல் முல்க் என்றால் ஆட்சி அதிகாரம், வத்தத்வீர் என்றால் இயக்குவது, கண்ட்ரோல் செய்யறது, இயக்கி கொண்டிருப்பது. இப்ப படைத்தவனும் அல்லாஹ் ஒருவன் தான், அந்த படைப்புகளுடைய அதிபதி அரசனாக இருப்பதும் அல்லாஹ் ஒருவன் தான், அந்த படைப்புகளை இயக்கக்கூடியவனும் அல்லாஹ் ஒருவன் தான். இது வந்து தௌஹீதினுடைய ஒரு நம்பிக்கை, சரிங்களா? அப்ப அல்லாஹுதான் ஹாலிக், அல்லாஹுதான் மாலிக், அல்லாஹுதான் முதப்பிர், அனைத்தையும் இயக்கக்கூடியவன். அப்ப இஃப்ராதுல்லாஹி, அல்லாஹுவை ஒருமைப்படுத்துவது எந்தெந்த விஷயத்தில்? பில் ஹல்கி, படைக்கக்கூடிய விஷயத்தில். இரண்டாவது வல் முல்கி, ஆட்சி அதிகாரத்தில். மூன்றாவது வத்ததுபீரி, இயக்குவதில். அப்ப படைப்பதிலும் ஆட்சி அதிகாரத்திலும் இயக்குவதிலும் அல்லாஹுவை ஒருமைப்படுத்துவது. சரி, இது தௌஹீதினுடைய முதல் வகை. இப்ப இன்றைக்கு உலகத்தில் உள்ள சிலை வணங்கிகளாக இருக்கட்டும், ஏனைய மக்கள், அதாவது கடவுளே இல்லைன்னு மறுக்கக்கூடிய நாத்திகவாதிகளை தவிர, கம்யூனிசவாதிகளை தவிர, 90% மக்கள் இந்த விஷயத்தில் அல்லாஹ்வுக்கு ஷிர்க் செய்யறது கிடையாது, ரொம்ப குறைவானவங்களை தவிர. அதாவது சிலை வணங்கக்கூடிய மக்கள்கிட்ட போய் கூட உங்களை யார் படைச்சதுன்னு கேட்டா முருகன், புள்ளியாறு, அம்மா, காளின்னு சொல்ல மாட்டாங்க. யாருன்னு சொல்லுவாங்க? ஆண்டவன் படைத்தான், இறைவன் படைத்தான், கடவுள் படைத்தான் என்று தான் சொல்லுவாங்க. அப்ப அதுல வந்து அவங்க தெளிவா இருக்கிறாங்க. சரி, இந்த உலகத்துக்கெல்லாம் யாரு சொந்தக்காரங்கன்னு கேட்டா அப்பையும் சிலைகள் பெற சொல்ல மாட்டாங்க. இந்த உலகத்தெல்லாம் யாரு இயக்குறதுன்னு கேட்டாலும் அப்பையும் சிலைகள் பெற சொல்ல மாட்டாங்க. புரிஞ்சுச்சா? அப்ப இந்த தௌஹீதை பொறுத்த வரைக்கும் 90% மக்கள் இந்த தௌஹீதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்க தான். அவங்க அதாவது சிலை வணங்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரியே. ரெண்டாவது வகையான தௌஹீத், இஃப்ராதுல்லாஹி பில் இபாதத்தி. இஃப்ராதுல்லாஹி பில் இபாதத்தி, அல்லாஹுவை வணக்க வழிபாட்டில் ஒருவனாக ஆக்குவது. அதை தான் நம்முடைய இமாம் நமக்கு இன்றைக்கு பாடத்துல சொல்லி இருக்கிறாங்க. இப்ப இதுதான் இன்றைக்கு வந்து மக்கள் ஏத்துக்க மறுக்கிறாங்க. இன்னைக்கு தர்காவை வணங்கக்கூடியவங்களா இருக்கட்டும், அல்லது சிலை வணங்கக்கூடியவங்களா இருக்கட்டும், அல்லாஹுதான் படைச்சாங்கிறதுல அவங்களுக்கு சந்தேகம் இல்லை, அல்லாஹுதான் உருவாக்குனாங்கிறதுலயும் சந்தேகம் இல்லை, அல்லாஹ்தான் உலகத்துக்கே அரசனுங்கிறதுலயும் அவங்களுக்கு சந்தேகம் இல்லை, அல்லாஹ்தான் எல்லாவற்றையும் இயக்குகிறான் என்பதிலையும் அவங்களுக்கு சந்தேகம் இல்லை. அவங்களுடைய பிரச்சனை என்ன? நீங்க அல்லாஹை மட்டும் வணங்குங்கன்னு சொல்றீங்க பாருங்க, அதுலதான் அவங்களுக்கு பிரச்சனை. அப்ப ஒருத்தர் அல்லாஹுவை மட்டுமே படைத்தவனாக, அல்லாஹ்வை மட்டுமே உலகத்தின் அரசனாக, அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் உலகத்தை இயக்கக்கூடியவன் நம்புறாரு. அப்படி நம்பிக்கை கொண்டதால் அவர் மூமினாக ஆகிவிடுவாரா? ஆக மாட்டார். அவர் அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்காதவரை அவர் மூமினாக ஆக முடியாது. இது இரண்டாவது வகை. மூன்றாவது வகை என்னன்னு சொன்னா, இப்ப அல்லாவுக்குன்னு பண்புகள் இருக்கு, அல்லாவுக்குன்னு சில பெயர்கள் இருக்கு, அல்லாவுக்குன்னு ஒரு விசேஷமான செயல்கள் இருக்கு. இப்ப இதுலயும் நம்ம அல்லாஹுவை ஒருவனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது அல்லாவுக்கு உள்ள பேரு அல்லாவுக்கு இருப்பதை போன்று வேற யாருக்கும் கிடையாது. அதே போல அல்லாவுடைய பண்புகள் அல்லாவுக்கு இருப்பதை போல வேற யாருக்கும் கிடையாது. அதே போல அல்லாவுடைய செயல்கள் அல்லாஹ் செய்வதை போன்று வேற யாராலையும் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட நம்பிக்கை வரணும். இப்ப ஒரு முஸ்லீம் என்ன செய்யறாரு, அல்லாவை மட்டுமே வணங்குறாரு. அதே போல படைத்தவன், எஜமானன், உரிமையாளன், அரசன், இயக்கக்கூடியவன் அல்லாஹ் மட்டும்தான் நம்புறாரு. ஆனா அவர் என்ன செய்யறாரு, அல்லாஹு தாலா எப்படி பார்க்கிறானோ, அவன் அரசன் மேல உயர்ந்திருப்பதோடு எப்படி அவன் நம்மை பார்க்கிறானோ கண்காணிக்கிறானோ, அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரா இருக்கும் போது சஹாபாக்களை கண்காணித்தார்கள். இறந்து போனதுக்கு பிறகு இன்றைக்கும் உலக மக்கள் அவங்க கண்காணிச்சுட்டு இருக்கிறாங்கன்னு நம்புறாருங்க. இவர் முஸ்லீம் மூமின் ஆவாரா? இவர் முஷ்ரிக்கு. ஏன்? அல்லாஹ்வுடைய சிஃபத்தில் அல்லாஹ் அல்லாதவங்களை சேர்த்து விடுகிறார். அப்ப அல்லாஹு தஆலா தான் அரிஷின் மீது உயர்ந்திருப்பதோடு அவனுடைய படைப்புகள் எல்லாவற்றையும் பார்க்கக்கூடியவன், அந்த படைப்புகளுடைய சப்தங்களை கேட்கக்கூடியவன். அப்ப இன்றைக்கு முஸ்லிம்கள்ல ஒரு பல கோடி பேரு ரசூலுல்லாஹுவ அல்லது வந்து கபர்ல அடங்கி இருக்கக்கூடிய மகான்களை எப்படி நம்புகிறார்கள் என்றால், அவங்க மரணத்துக்கு பிறகு நம்மளை முழுசா பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, நம்ம துவா கேட்டா கேட்பாங்க, அதாவது அல்லாஹ்வுடைய சிஃபத்தை போன்று அவங்களுக்கு சிஃபத் இருப்பதாக நம்புகிறார்கள். அப்ப இவங்களும் யாருதான், யாரு இவங்க? முஷ்ரிக், இணை வைப்பவர்கள் தான். அப்ப தௌஹீதுல இப்படி மூணு வகையான தௌஹீது இருக்கு. இந்த மூணு தௌஹீதும் சேர்ந்தாதான் அல்லாஹ்விடத்துல அது தௌஹீதாகும். இந்த மூன்றுல ஒன்றை மட்டும் ஒருவர் செய்து மற்ற இரண்டையோ, அல்லது இரண்டை செய்து மற்ற ஒன்றையோ விட்டார் என்றால் அவர் யார், அவர் யார் என்று அல்லாஹ் சொல்வான்? அவர் முஷ்ரிக் என்றுதான் அல்லாஹ் சொல்வான். அவருடைய செயலை ஷிர்க் என்றுதான் அல்லாஹ் சொல்லுவான். இப்ப குர்ஆனுடைய வசனங்களை சொல்றேன், எழுதி கொள்ளுங்க. இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் படைத்தவன், அதிகாரம் செலுத்தக்கூடியவன். ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம், உங்களையும் நம்ம எழுதிட்டு வர சொல்லியிருக்கிறோம். எழுதுனீங்களான்னு தெரியல. இப்ப சில வசனங்களை நம்ம சொல்றோம், குறிச்சு கொள்ளுங்க. சூரா ஸுமர் 39வது அத்தியாயத்தினுடைய 62வது வசனம், 39:62. அதே போல சூரா ஃபாத்திர் 35வது அத்தியாயத்தில் 3வது வசனம். அதே போல சூரத்துல் முல்க் 67வது அத்தியாயத்தினுடைய 1வது வசனம். அதே போல சூரத்துல் ஆராஃப் 7வது அத்தியாயத்தினுடைய 54வது வசனம். அப்ப இந்த வசனங்கள் எல்லாம் இஃப்ராதுல்லாஹி பில் ஹல்கி வல் முல்கி வ தத்வீர், அதுக்கு ஆதாரம். 16வது அத்தியாயத்தினுடைய 36வது வசனம், இது இஃப்ராதுல்லாஹி பில் இபாதத்தி. அதே போல பாடத்தில் சொல்லப்பட்ட 4வது அத்தியாயத்தினுடைய 36வது வசனம், ரெண்டுலேயுமே 36 தான். மனப்பாடம் செய்யறது ஈஸியா இருக்கும். கண்டிப்பா சும்மா பேப்பர்ல நம்ம எழுதுறதுக்கு சொல்ற நினைச்சு கொள்ளாதீங்க, பாடங்களை மனப்பாடம் பண்ண வீட்டில் போய். சரி, அப்ப இரண்டாவது மூன்றாவது தௌஹீத் இஃப்ராதுல்லாஹி ஃபி அஸ்மாஇஹி வ ஸிஃபாத்திஹி வ அஃஆலிஹி, இதுக்கு ஆதாரம் 6வது அத்தியாயம் சூரா அல் அன்ஆம் 180வது வசனம்.